وعليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. وبعد، கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்திலே துஆ கேட்டவர்களாக ஆரம்பம் செய்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு நற்கல்வியையும் நல்ல அமல்களையும் அதிகம் அதிகம் வாழ்க்கையிலே தேடிக்கொள்வதற்கு அருள் புரிவானாக, நல்லோர்களில் நம்மை சேர்த்து வைப்பானாக, எல்லா விதமான தீய குணங்களை விட்டும் தீய காரியங்களை விட்டும் தீயவர்களை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து அருள்வானாக. துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்களின் சிறப்பை பற்றியும், இந்த ஈதுல் அல்ஹா என்ற சிறந்த ஒரு பெருநாளிலே கொடுக்கப்படுகிற குர்பானி சட்டங்களை பற்றியும் இன்ஷா அல்லாஹ் நாம் இங்கே படிக்க இருக்கின்றோம், தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். முதலாவதாக, துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்களின் சிறப்பை பற்றி நாம் பார்க்கும்போது, அல்லாஹ் தபாரக வ தஆலா அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சில விஷயங்களின் மீது சத்தியம் செய்கிறான். அவற்றில் ஒன்று இந்த துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்கள். அல்லாஹ் ஒரு பொருளின் மீது சத்தியம் செய்தால் அந்த பொருளுடைய மகிமை, பொருளுடைய உயர்வு அங்கே அறியப்படுகிறது. ஒரு பொருளின் உயர்வை மகிமையை அல்லாஹு தஆலா வெளிப்படுத்த விரும்பும் போது அந்த பொருளின் மீது சத்தியம் செய்வது வழக்கம். அந்த அடிப்படையில் தான் சூரத்துல் ஃபஜ்ர் என்ற அத்தியாயத்திலே வல் ஃபஜ்ரி وليالٍ عشر والشفع والوتر والليل إذا يسر. فجر அந்த காலை நேரத்தின் மீது சத்தியமாக, காலை நேரத்தின் மீது சத்தியமாக, 10 இரவுகள் மீது சத்தியமாக. இங்கு இரவுகள் என்பதை கொண்டு நாட்கள் நாடப்படுகிறது. 10 நாட்களின் மீது சத்தியமாக. குர்ஆனுக்கு விரிவுரை சொல்கிற முன்னோர் பின்னோர், குர்ஆனுக்கு விரிவுரை சொல்கிற முன்னோர் பின்னோர் அனைத்து அறிஞர்களும் இந்த 10 நாட்கள் என்பதை கொண்டு துல்ஹஜ் மாதத்தின் 10 நாட்கள் நாடப்படுகின்றன என்றுதான் விரிவுரை கூறுகிறார்கள். அப்ப இதிலிருந்து நமக்கு தெரிய வருகிறது இந்த முதல் 10 நாட்கள் எவ்வளவு மகிமையானவை. அடுத்து சூரத்துல் ஹஜ்ஜுடைய 28வது வசனத்திலே அல்லாஹு தஆலா கூறுகிறான், وَيَذْكُرُ اسْمَ اللَّهِ فِي أَيَّامٍ مَّعْلُومَاتٍ عَلَى مَا رَزَقَهُم مِّن بَهِيمَةِ الْأَنْعَامِ. அதாவது அந்த பிறை பத்திலே அல்லது அய்யாமு தஷ்ரீகிலே கால்நடைகளை அறுத்து பலியிட்டு அவற்றை புசிப்பதற்கு அல்லாஹு தஆலா முஸ்லிம்களுக்கு வசதி அளித்ததற்காக, குர்பானி கொடுப்பது அந்த கொடுக்கும் ஆற்றலை பெறுவது இது அல்லாஹுடைய ஒரு அருள். அல்லாஹ் கூறுகிறான், அந்த அருளை முஸ்லிம்கள் அடைந்ததற்காக குறிப்பிடப்பட்ட நாட்களில் இவர்கள் அல்லாஹுவை திக்ர் செய்யட்டும். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். இங்கே பல விஷயங்களை நாம் கவனிக்கிறோம். ஒன்று என்ன, குர்பானி கொடுப்பதற்கு ஒருவர் ஆற்றல் பெறுவது இது அல்லாஹுடைய அருள். அலாமா ரஸக்ஹும் மின் பஹீமத்தில் அன்ஆம், கால்நடைகளில். பஹீமத்தில் அன்ஆம் என்றால் அரபியிலே ஒட்டகம், மாடு, ஆடு, இந்த மூன்றுக்கு சொல்லப்படும். இவற்றை அல்லாஹுவின் பெயர் கூறி அறுத்து சாப்பிடுவதற்கு அல்லாஹ் இவர்களுக்கு வசதி அளித்ததற்காக இவர்கள் இந்த குறிப்பிடப்பட்ட நாட்களில் அல்லாஹுவை திக்ர் செய்யட்டும். அப்ப ஒருவருக்கு குர்பானி கொடுப்பதற்குண்டான தௌஃபீக், அந்த வாய்ப்பு கிடைப்பது அல்லாஹுடைய அருள். சரி, அல்லாஹுடைய அருளுக்கு நன்றி செலுத்துகின்ற விதம் என்ன? அல்லாஹ் இங்கே கூறுகிறான், இந்த குறிப்பிடப்பட்ட நாட்களில், இதுதான் இங்கே நோக்கம். இந்த குறிப்பிடப்பட்ட நாட்கள் என்றால் இப்னு அப்பாஸ், இப்னு உமர் போன்ற பெரிய நபித்தோழர்கள் எல்லாம் துல்ஹஜ் மாதத்தின் 10 நாட்கள் என்று கூறுகிறார்கள். அப்ப இந்த துல்ஹஜ் மாதத்தின் இந்த குறிப்பிடப்பட்ட 10 நாட்களில் அல்லாஹுவை இவர்கள் நினைவு கூறட்டும், அல்லாஹுவிற்கு நன்றி செலுத்தும் விதமாக. இங்கே இன்னொரு செய்தியும் நாம் தெரிந்து கொள்ளலாம். அல்லாஹுவிற்கு நன்றி செலுத்துவதற்காக, அல்லாஹுவிற்கு நன்றி செலுத்துவதற்காக அடியான் நாடக்கூடிய இபாதத், அடியான் செய்ய வேண்டிய இபாதத், மிக முக்கியமான இபாதத் அல்லாஹுவை திக்ர், புகழ்வது. அதாவது அந்த அருள் கொடுத்தவனை நினைத்து பார்ப்பது. ஆகவேதான் நமக்கு ஏதாவது ஒரு அருள் கிடைத்து விட்டால், ஒரு நியமத்து கிடைத்து விட்டால் உடனே அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி விடுவது, அல்லாஹுவை புகழ்ந்து விடுவது. நாவால் உடனடியாக அதை கொடுத்தவனை நினைவு கூர்ந்து அவனுக்கு புகழை, அந்த கண்ணியத்தை உரித்தாக்கி விடுவது. இரண்டாவது, அந்த நியமத்தை அதற்குரிய அனுமதிக்கப்பட்ட வழியில் பயன்படுத்துவது. அல்லாஹுவை புகழ்ந்து விட்டான் ஒருவன், ஆனால் அல்லாஹ் கொடுத்த அந்த நியமத்தை தவறான வழியில் பயன்படுத்துகிறான், கூடாது, நன்றிக்கு மாற்றமாக ஆகிவிடும். மூன்றாவது என்னவென்றால், அந்த நியமத்தை பாழ்படுத்தாமல் இருப்பது, அந்த அருளை வீணடிக்காமல் இருப்பது. இது அல்லாஹுவிற்கு நன்றி செலுத்துகின்ற அந்த கடமைகளில், அந்த விஷயங்களில் வருகின்றன. அப்ப இந்த வசனத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம், இந்த குறிப்பிடப்பட்ட நாட்களில் அல்லாஹுவை திக்ர் செய்வதற்காக செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் கூறியிருப்பதிலிருந்து இந்த நாட்களுடைய மகத்துவம். ஏனென்றால் எல்லா நேரங்களிலும் ஒரு அடியான் அல்லாஹுவை நினைவு கூற வேண்டும். அப்படி இருக்க இந்த குறிப்பிடப்பட்ட நாள்களில் என்று அல்லாஹ் சொல்லி இருப்பதிலிருந்து அந்த குறிப்பிடப்பட்ட நாள்கள் அல்லாஹுவிடத்திலே மகத்தானவை என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். எப்படி என்றால், உதாரணத்திற்கு மார்க்கத்திலே பல இடங்களிலே நீங்கள் பார்க்கலாம், மக்காவிலே இருக்கும்போது, அந்த ஹரம் எல்லையிலே இருக்கும்போது நீங்கள் பாவம் செய்யாதீர்கள், வரம்பு மீறாதீர்கள் என்று வருகின்றன என்று சட்டம் இருக்கிறது. அப்ப மத்த நேரத்தில் போனா பாவம் செய்யலாம், வரம்பு மீறலாம் என்ற அர்த்தம் இல்லை. வரம்பு மீறுவது, பாவம் செய்வது ஒரு முஸ்லீமுக்கு எப்போதும் தடுக்கப்பட்டிருந்தாலும், அந்த ஹரம் எல்லையிலே அது கூடுதலாக அந்த எல்லையின் புனிதத்தின் அடிப்படையிலே மிக கடுமையாக கண்டிக்கப்படுகிறது, தண்டிக்கப்படுகிறது. நாம் கூட பழக்கத்திலே சொல்வோம், மஸ்ஜிதில் இருந்து கொண்டு போய் பேசுகிறாயா, மஸ்ஜிதிலே இருந்து கொண்டு ஏமாற்றுகிறாயா, என்ன அர்த்தம்? அப்ப மஸ்ஜிதிற்கு வெளியே சென்றால் ஏமாற்றலாம் என்ற அர்த்தம். இந்த இடம் புனிதமான இடம். உதாரணத்திற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நோன்பு ஒருவர் வைத்திருந்தால் சண்டை செய்ய வேண்டாம், நோன்பு ஒருவர் வைத்திருந்தால் வீண் பேச்சுகளை பேச வேண்டாம். அப்ப என்ன அர்த்தம்? நோன்பு வைக்கலனா சண்டை போடலாம், நோன்பு வைக்கலனா வீண் பேச்சு பேசலாம் என்றால் அர்த்தம் இல்லை. வீண் பேச்சு பேசுவதும் சண்டை செய்வதும் ஏற்கனவே தடுக்கப்பட்டது. அப்ப இந்த நோன்பு இருக்கும் பொழுது குறிப்பிட்டு இது சொல்வதிலிருந்து அந்த நோன்பு என்ற அந்த வணக்கத்திற்கு அல்லாஹுவிடம் உள்ள அந்த மகிமையை, அந்த கண்ணியத்தை, அந்த மதிப்பை அங்கே நாம் உணர்ந்து கொள்வதற்காக இப்படி விவரமாக விளக்கமாக சட்டம் நமக்கு சொல்லப்படுகிறது. அது போன்றுதான் ஒரு முஸ்லிம் எப்போதுமே அல்லாஹுவை திக்ர் செய்ய வேண்டும் என்று இருக்கும் போது இந்த குறிப்பிடப்பட்ட நாட்களில் அல்லாஹுவை திக்ர் செய்ய வேண்டும் என்று சொல்லி இருப்பதிலிருந்து இந்த நாட்கள் அல்லாஹுவிடத்தில் கண்ணியத்தால் மிக உயர்ந்தவை என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். அடுத்து இரண்டு மூன்று ஹதீஸுகள் வருகின்றன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதாக ஜாபிர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்க இமாம் பஸ்ஸார், இமாம் இப்னு ஹிப்பான் இருவரும் பதிவு செய்கிறார்கள். ரஹிமஹுல்லாஹ், அஃதலு அய்யாமி துன்யா அய்யாமுல் அஸ்ர், துன்யாவுடைய பகல்களிலேயே சிறந்த பகல் துல்ஹஜ் மாதத்தின் 10 நாட்கள். அப்ப நபித்தோழர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹுவின் தூதரே, ஒருவர் அல்லாஹ்வுடைய பாதையிலே போருக்கு செல்கிறார், அந்த நாட்களை விடவுமா துல்ஹஜ் மாதத்தின் 10 நாட்கள் சிறந்த நாட்கள் என்று கேட்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஆம், அந்த நாட்களை விடவும் சிறந்த நாட்கள் தான். ஆனால் யார் போருக்கு சென்று அங்கே ஷஹீதாகி விடுகிறானோ அவன் விஷயத்தில் தவிர, அப்ப அவனை குறித்து, அவனை பொறுத்தவரை அவன் அல்லாஹுடைய பாதையிலே சென்று ஷஹீதான அந்த நாட்கள் அவனுக்கு சிறந்த நாட்கள். அதுபோன்று இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய இந்த 10 நாட்களிலே அரஃபாவுடைய நாள் இடம்பெறுகிறது, 10வது நாள் அவற்றை மார்க்கத்திலே சொல்லப்படுகிறது யவ்முல் ஹஜ்ஜில் அக்பர், ஹஜ்ஜுடைய மிகப்பெரிய நாள் என்று. ஹாஜிகள் இபாதத் செய்யக்கூடிய அந்த பெரிய வணக்கு ஃபர்தான வணக்க வழிபாடுகள், கல்லறிவதோ அல்லது குர்பானி கொடுப்பதோ மொட்டையடிப்பதோ தவாஃபு ஜியாரா, இந்த நான்கும் அந்த பத்து அன்று இடம்பெறுவதால் ஹஜ்ஜுடைய பெரிய நாள் என்று சொல்லப்படுகிறது. ஆக இப்படி அநேக சிறப்புகள் ஹதீஸுகளிலும் சரி குர்ஆனிலும் சரி இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய பத்து நாட்களை பற்றி வருகின்றன. குறிப்பாக இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய அரஃபா நோன்பை பற்றி ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சியாமு யௌமி அரஃபத அஹ்தஸிபு அலல்லாஹ் அன் யுகஃபிர ஸனத அல்லதி கப்லஹு வல்லதி பஅதஹு. அரஃபாவுடைய நோன்பை நான் அல்லாஹ்விடத்திலே எப்படி கருதுகிறேன் என்றால், இந்த அரஃபாவுடைய நோன்பு அதற்கு முன்னால் சென்ற ஓர் ஆண்டையும் அதற்கு முன்னால் சென்ற ஓர் ஆண்டையும் அதற்கு பின்னால் வருகிற ஓர் ஆண்டையும் அது நிவர்த்தி செய்து விடுகிறது. அதாவது அவற்றில் உள்ள பாவங்களை நீக்கி விடுகிறது, அவற்றில் உள்ள குறைபாடுகளை அவை அகற்றி விடுகின்றன. இப்ப இவ்வளவு பிரசித்தி பெற்ற அதாவது நன்மைகள் பெற்ற நாட்கள் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய பத்து நாட்கள். அதிகமாக இபாதத்துகளிலே ஈடுபட வேண்டிய நாட்கள். யாருக்கு என்ன இபாதத்து முடியுமோ, குறிப்பாக திக்ருடைய இபாதத்துகள், அந்த திக்ரிலும் குறிப்பாக தக்பீர், அல்லாஹுவை அதிகம் அதிகம் பெருமைப்படுத்துவது, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று சொல்வது, அல்லது லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் அக்பர், இப்படி தக்பீருடைய வாசகங்கள் அதிகம் அதிகம் இந்த நாட்களிலே சொல்வது. அதிலும் குறிப்பாக அரஃபாவுடைய அந்த சுபுஹ் நேரத்திலிருந்து, அரஃபாவுடைய அந்த சுபுஹ் நேரத்திலிருந்து அய்யாமு தஷ்ரீக், அந்த பிறை பதிமூன்றுடைய அசர் நேரம் வரை தொழுகைக்கு பின்னால் முஸ்லிம்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒருமுறை அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் கபீரா லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கூறுவது சுன்னாவாகும். அப்ப இது இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய இந்த முதல் பத்து நாட்களை குறித்த ஒரு சுருக்கமான குர்ஆன் ஹதீஸினுடைய விளக்கங்கள். இது போக ஏனைய வணக்க வழிபாடுகள், குர்ஆன் ஓதுவதோ அல்லது நஃபிலான நோன்புகள் வைக்க விருப்பப்பட்டால் நஃபிலான நோன்புகள் வைப்பதோ அல்லது தர்மங்கள் செய்வதோ உறவுகளுக்கு உதவுவதோ, இது போன்ற வணக்க வழிபாடுகள் எப்போது ஒரு நாள் சிறப்பு என்று சொல்லப்பட்டு விட்டதோ, சாதாரணமாக அடியான் அமல்களிலே ஆர்வம் காட்டுவது, குறிப்பாக எப்போதும் செய்ய வேண்டிய ஃபர்தான வணக்க வழிபாடுகளை பாழ்படுத்தாமல் இருப்பது. உதாரணத்திற்கு ரமதானுடைய மாதம் வணக்க வழிபாடுகளுக்காக உள்ள மாதம், அந்த மாதத்திலே ஒரு மனிதன் ஃபர்தான தொழுகையை பாழ்படுத்தினால் கடுமையான குற்றமா இல்லையா? சாதாரண நேரத்திலேயே ஒரு முஸ்லிம் ஃபர்தான வணக்க வழிபாடுகளை பாழ்படுத்தக்கூடாது, வீணாக்க கூடாது, அலட்சியம் காட்டக்கூடாது, அதில் கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. ரமலான் மாதத்தில் கூடுதலாக உபரியான வணக்க வழிபாடுகள் செய்ய வேண்டும். சுன்னத்துகளை பேணுவதோ, நஃபில்களை பேணுவதோ, குர்ஆனை ஓதுவதோ, திக்ரு துஆக்களை அதிகம் கேட்பதோ. அப்ப அதிகமாக வணக்க வழிபாடுகளை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற மாதத்தில் ஒருவன் ஃபர்லான வணக்க வழிபாடுகளையும், தான் செய்ய வேண்டிய ஃபர்லான வணக்க வழிபாடுகளையும் விட்டான் என்றால் அது பெரிய பாவமா இல்லையா? அது போன்றுதான் இந்த துல்ஹஜ் மாதத்தின் இந்த முதல் பத்து நாட்களிலும் நஃபிலான வணக்க வழிபாடுகளை அடியான் சேர்த்துக் கொண்டிருக்க வேண்டும், அதிகப்படுத்த வேண்டும் என்று இருக்கின்ற அந்த நாட்களிலே ஒருவன் ஃபர்தான வணக்க வழிபாடுகளிலே அலட்சியம் செய்தால் அது மிகவும் கண்டிக்கத்தக்க பெரும் பாவங்களில் ஒன்றாக ஆகிவிடும். அடுத்து உதுஹியாவுடைய சட்டங்களை பற்றி, அல்லாஹும்ம ஸல்லி அலா நபியினா முஹம்மத். உதுஹியா என்றால் என்ன? ஈதுடைய அந்த நாட்களில், அதாவது ஈதுல் அதஹா, இந்த துல்ஹஜ் மாதத்தின் ஈதுடைய நாட்களில் ஒட்டகம் அல்லது மாடு அல்லது ஆடு, இந்த கால்நடைகளிலிருந்து அல்லாஹுவிற்காக என்று அல்லாஹுவின் பொருத்தம் நாடி அறுக்கப்படுகிற பிராணிக்கு உதுஹியா என்று சொல்லப்படும். இந்த உதுஹியா, இதை அறுப்பது, இவற்றின் இறைச்சியை பங்கிடுவது, சாப்பிடுவது, இது முஸ்லிம்களுடைய இஸ்லாமுடைய அடையாள சின்னங்கள், இஸ்லாமுடைய அடையாள சின்னங்கள், ஷாயிர் என்று சொல்லப்படும். அதாவது நாம் முஸ்லிம், நாம் முஸ்லிம்கள் இந்த ஊரில் இருக்கிறோம், இஸ்லாமை பின்பற்றுகிறோம் என்பதற்குரிய அடையாளங்கள். எப்படி அதான் அல்லாஹ் அக்பர் என்று அதான் சொல்வது, இது போன்று உள்ள அடையாளங்களில் உள்ள ஓர் அடையாளமாகும். புரிகிறதா? இது குர்ஆனிலே அல்லாஹ் கூறியிருக்கிறான், ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள், எல்லா முஸ்லிம்களும் இதை பின்பற்றி செய்திருக்கின்றார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகின்றான், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், இன்னா அஃதைனாகல் கௌசர், நாம் உமக்கு அல் கௌசரை கொடுத்தோம், அந்த பரிசுத்தமான நீர் தடாகத்தை கொடுத்தோம், ஃபஸல்லி லி ரப்பிக், உம் இறைவனுக்காக நீர் தொழுவீராக. இப்ப தொழுகை உம் இறைவனுக்காக அல்லாஹ்வின் பொருத்தம் நாடு இருக்க வேண்டும். இரண்டாவது வன்ஹர், அறுப்பீராக, பலியிடுவீராக. அப்ப குர்பானி பிராணியை அறுப்பதை ஒரு வணக்கமாக அல்லாஹு தஆலா அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொல்கிறான். அது போன்று قل ان صلاتي ونسكي ومحياي ومماتي لله رب العالمين لا شريك له وبذلك امرت وانا اول المسلمين. பெரும்பாலும் தொழுகையிலே, தொழுகைக்கு முன்பு நாம் ஓதக்கூடிய துஆ குர்ஆனுடைய வசனங்களிலே ஒன்று. இதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், நபியே நீங்கள் கூறுங்கள், என் தொழுகையும் என் குர்பானியும், நுசுக்கி இன்ன சலாதி வ நுசுக்கி, நுசுக் என்றால் அறுத்து பலியிடப்படுகின்ற அந்த பிராணிக்கு சொல்லப்படும். இன்னும் சில அறிஞர்கள் நுசுக் என்பதை பொதுவான வணக்கங்களுக்கும் கூறுகிறார்கள். இரண்டுமே அரபி அகராதியின்படியும் மார்க்க அறிஞர்களுடைய விளக்கத்தின்படியும் இரண்டு பொருள்களும் இந்த வசனத்திற்கு கொல்லப்பட்டுள்ளன. புரிகிறதா? அப்ப அல்லாஹுடைய இந்த கூட்டிலே என் தொழுகையும் என் வணக்க என்னுடைய குர்பானியும் என் வாழ்வும் என் சாவும் அகிலங்களை படைத்து வளர்க்கக்கூடிய அல்லாஹ்விற்கு. அப்ப இந்த இடத்திலே குர்பானியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தொழுகையோடு சேர்த்து வணக்கமாக சொல்லுகின்றான். முந்தைய வசனத்தில் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், உம் இறைவனுக்காக தொழுவீராக, வன்ஹர் அவனுக்காக அறுத்து பலியிடுவீராக. அது போன்றுதான் இந்த இடத்திலும் இன்ன சலாதி வ நுசுகி, என் தொழுகையும் என் குர்பானியும். அப்ப தொழுகையோடு இதை அல்லாஹ் சேர்த்து சொல்வதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம், இது அல்லாஹ் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடமையாக்கிய கற்றுக் கொடுத்த ஒரு வணக்கம். என்ன சில பேர் கேட்கலாம், என்னங்க அறுத்து ஒரு பிராணியை அறுத்து பலியிடுறது, அறுத்து கொடுக்கிறது, இது போய் எப்படிங்க இபாதத்தாகும்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படித்தான், அவனுடைய அவன் விரும்பியதை நமக்கு வணக்கமாக ஆக்குகிறான். நம்முடைய நிலைப்பாடு என்ன? அல்லாஹ் ஏவியதை செயல்படுத்துவது. நம்முடைய நிலைப்பாடு என்ன? நாம் ஒரு அடியான், அடிமை. நாம் யார்? அடிமை. நாம் எல்லாம் அடிமைகள். அல்லாஹ் சொல்வதை சொல்ல வேண்டும். கல்லறிய சொல்றியா கல்லறிவோம், சுத்த சொல்றியா சுத்துவோம், ஓட சொல்றியா ஓடுவோம், ஏன்னு கேட்க மாட்டோம், நிக்க சொல்றியா நின்றுவோம். புரியுதா? துவா கேட்க சொல்றியா துவா கேட்போம், சேர்த்து தொழ சொல்றியா சேர்த்து தொழுவோம், பிரித்து தொழ சொல்றியா பிரித்து தொழுவோம், தண்ணி குடிக்க சொல்றியா தண்ணி குடிப்போம். தண்ணி குடிக்கிறது ஐபாது, ஜம்சம் தண்ணி குடிக்கிறது ஐபாது, வணக்கம். அது அது ஒரு வணக்கம், தண்ணி குடிக்கிறது வணக்கம். குர்பானி பிராணி அல்லாஹ் சொல்ற அறுத்து வணக்கம், அறுத்தாச்சு வணக்கம். சாப்பிடு, அதுவும் ஐபாதத்து, சாப்பிடுறோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு மூமினுக்கு எப்படிப்பட்ட ஒரு விசாலமான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறான், அவன் அறுப்பதை வணக்கமாக ஆக்கியிருக்கிறான், அந்த அறுக்கப்பட்ட பிராணியை சாப்பிடுவதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஐபாதத்தாக ஆக்கியிருக்கிறான். அல்லாஹ் கூறுகிறான், ولي سورة الحج ولي كل أمة جعلنا منسكا ليذكر اسم الله على ما رزقهم من بهيمة الأنعام فإلهكم إله واحد فله أسلموا. எல்லா உம்மத்துகளுக்கும் முன்னால் சென்ற எல்லா உம்மத்துகளுக்கும் நாம் இப்படி ஒரு பலியை வணக்கமாக ஆக்கியிருக்கிறோம், பலி கொடுப்பதை வணக்கமாக ஆக்கியிருக்கிறோம். அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த இந்த கால்நடைகளின் மீது அல்லாஹுடைய பெயர் கூறி அறுத்து அவர்கள் புசிப்பதற்காக அல்லாஹ் சொல்கிறான், உங்கள் இறைவன் ஒரே ஒரு இறைவன் தான், உங்கள் இறைவன் ஒரே ஒரு இறைவன் தான், ஃபலஹு அஸ்லிமு, அவனுக்கு கட்டுப்பட்டு விடுங்கள். அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி இருப்பதிலிருந்து இன்று சில நவீன விஞ்ஞானிகள் கூறுவதற்கு மறுப்பை நாம் உணரலாம். இன்று சில பேர் என்ன சொல்கிறார்கள், ஏன் ஒரு ஊர்ல இத்தனை பிராணியை அறுத்து சாப்பிடுறது? அன்றைக்கு தேவையான அளவுக்கு ஊர்ல ஒரு 100 பேர் இருந்தாங்கன்னு சொன்னா, அல்லது ஒரு 1000 பேர் இருந்தாங்கன்னு சொன்னா, இத்தனை ஆட்டை அறுத்தா போதாதா அன்றைக்கு சாப்பிடுறதுக்கு? மற்ற காசை வச்சு ஏழைகளுக்கு ஏதாவது நல்லது செய்ய வேண்டியதானே, ஊருக்கு நல்லது செய்ய வேண்டியதானே என்றெல்லாம் சில புதிய விஞ்ஞானிகள் பேசுகிறார்கள் அல்லவா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்போதே இந்த கூற்றுகளுக்கு மறுப்பு கூறியதை போன்றிருக்கிறது. ஏன், அல்லாஹ்வுக்கு தெரியுமா தெரியாதா யாரு எப்படி பேசுவான்னு சொல்லிட்டு
அல்லாஹ் என்ன சொல்றான், ஃபலஹு அஸ்லிமு, அவனுக்கு பணிந்து விடுங்கள், கட்டுப்பட்டு விடுங்கள்ப்பா நீங்கள். அஸ்லிமு இஸ்லாம், அவனுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு விடுங்கள். அவன் அறுக்க சொல்லிட்டானா அறுத்துரு, பிராணி அறுக்க சொன்னா அறுத்துரு, வைக்க சொன்னா வச்சுக்க, அதுதான் இபாதத், அதுதான் இஸ்லாம், அதுதான் முஸ்லிம். ஹதீஸில் வருகின்றது, இமாம் புகாரி இமாம் முஸ்லிம் அறிவிக்கின்றார்கள், அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக, வஹன்னபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிகபிஷைனி அம்லஹைனி ذَبَحَهُمَا بِيَدِهِ وَسَمَّى وَكَبَّرْ وَضَعَ رِجْلَهُ عَلَى صِفَاحِهِمَا. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டு ஆடுகளை உதுஹியா கொடுத்தார்கள். அதுவும் நல்ல கொழுத்த அழகான ஆடு, நல்ல கொம்பு முளைச்சி, நல்ல அதனுடைய கலர் பார்க்கறதுக்கு வெள்ளையும் கருப்புமா, ரொம்ப கவர்ச்சியாக. அம்லஹைனி, அந்த ரெண்டு ஆடுகளையும் தன் கரத்தால் அறுத்தார்கள். எப்படி அறுத்தார்கள்? தன் கரத்தால் அறுத்தார்கள். வஸம்மா வகப்பர், பிஸ்மில்லாஹ், அல்லாஹு அக்பர் என்று கூறி அறுத்தார்கள். அறுத்த முறையை கூட சஹாபி சொல்கின்றார், அந்த ஆட்டை படுக்க வைத்து தன்னுடைய காலை அதனுடைய கன்னத்தின் மீது அமுக்கிக் கொண்டு அறுத்தார்கள். அதே போல அப்துல்லாஹி இப்னு உமர் அறிவிக்கின்றார்கள், அக்காம நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பில் மதீனத்தி அஷர ஸனீன் யுதஹி, பத்து ஆண்டுகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலே தங்கி இருந்தார்கள், பத்து ஆண்டுகளும் உதுஹியா கொடுத்தார்கள். பத்து ஆண்டுகளும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதுஹியா கொடுத்தார்கள். இமாம் அஹ்மத் இமாம் திர்மிதி அறிவிக்கின்றார்கள். சில நேரங்களில் இப்படியுமாக இருக்கின்றன, சஹாபாக்களிடத்தில் உதுஹியா கொடுப்பதற்கு ஆடு இல்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் பைத்துல் மால் சதகாவுடைய ஆடுகள் இருந்தன. அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆடுகளை எல்லாம் தங்களுடைய தோழர்களுக்கு பங்கு வைத்து கொடுத்து குர்பானி கொடுங்கள் என்று கூறியிருக்கிறார்கள். புரியுதா இல்லையா? அப்ப இந்த ஹதீஸ் நமக்கு எதை உணர்த்துகிறது? எல்லா முஸ்லிம்களும் முடிந்தவரை இந்த குர்பானி கொடுக்கும் வணக்கத்திலே பங்கெடுக்க வேண்டும். ஒன்று. இரண்டாவது என்ன? யாருக்கு வசதி இருக்கிறதோ அதிகமாக, அவர்கள் வசதி இல்லாதவர்களுக்கும் ஆடுகளை வாங்கி கொடுத்து நீங்களும் அல்லாஹுடைய பாதையிலே குர்பானி கொடுங்கள் என்று அவர்களையும் தூண்டுவது, அவர்களுக்கும் அந்த வாய்ப்பை, அந்த ஒரு நேமத்தை அடைவதற்குண்டான வழி ஒரு வழியாக தான் ஆகுவது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்தில் அதற்கு நமக்கு சிறந்த முன்மாதிரியாக இருக்கிறார்கள். அண்ணன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஸம கஸம பைன அஸ்ஹாபிஹி, தங்கள் தோழர்களுக்கு மத்தியிலே லஹாயா, தங்களிடம் இருந்த உதுஹையாக்களை எல்லாம் கொடுத்தார்கள். எல்லாருக்கும் கொடுத்தாங்க, நீங்க எடுத்துட்டு போயாருங்க. இந்த மாதிரி செல்வந்தர்களை தான் இன்று நம் உம்மத்துக்கு தேவை. இந்த மாதிரி செல்வந்தர்கள், இது போன்று தன்னிடத்தில் செல்வம் இருந்து அந்த செல்வத்தை ஏழைகளுக்கு கொடுத்து நீங்களும் வணக்க வழிபாட்டை செய்யுங்கள். எப்படி? நீங்களும் அல்லாஹுவை வணங்கி இந்த செல்வத்தை கொண்டு அல்லாஹுவிற்கு நன்றி செலுத்துங்கள் என்று ஏழைகளுக்கும் அந்த செல்வத்தை கொடுத்து இபாதத்திலே தூண்டக்கூடிய செல்வந்தர்கள் நமக்கு இன்று தேவை, இந்த உம்மத்துக்கு தேவை. ஆனால் பெரும்பாலும் செல்வந்தர்களுடைய நிலைமை என்ன? அல்ஹம்துலில்லாஹ் பல வகையாக பிரிக்கலாம். ஒரு செல்வந்தர்களின் ஒரு கூட்டத்தை பொறுத்தவரை ஜக்காத்து கொடுத்து முடித்து விட்டால் தன் கடமை நீங்கிவிட்டது என்று தன் கைகளை அதோடு நிறுத்திக் கொள்வார்கள். இவர்கள் ஓரளவுக்கு பரவாயில்லை. இன்னொரு கூட்டம் ஜக்காத்தும் கொடுப்பார்கள், கொஞ்சம் சதக்கா அப்ப ஏதோ கடமை சந்தர்ப்பது. இவங்க முந்தியவர்களை விட இன்னும் கொஞ்சம் பரவாயில்லை. இன்னும் ஒரு கூட்டம் இருக்கிறார்கள், மோசமான கூட்டம், மோசமான ஜென்மம் என்று சொல்வார்கள் அல்லவா. ஜக்காத்தும் கொடுப்பது, சதக்காவும் கொடுப்பதில்லை, ஜக்காத்தும் கொடுப்பதில்லை, சதக்காவும் கொடுப்பதில்லை, ஜக்காத்தும் கொடுப்பதில்லை. இவர்களில் இன்னும் ஒரு மோசமான கூட்டம் என்னவென்றால், அல்லாஹ் கொடுத்த இந்த செல்வங்களை எல்லாம் கடமையான உபரியான தர்மங்களையும் செய்யாமல் பாவமான காரியங்களிலே பயன்படுத்துபவர்கள், யாரு? ஹராமான காரியங்களிலே பயன்படுத்தக்கூடியவர்கள். இன்னும் ஒரு கூட்டம், தங்களுடைய மன இச்சையான விருப்பமான வாழ்க்கைக்கு செலவழிப்பதிலேயே செலவழித்து சுகம் காணுபவர்கள். இந்த தங்களுக்கு விருப்பமான விஷயங்களிலே செலவு செய்வதில் ரெண்டு மாதிரியும் இருக்கிறாங்க. சில நல்லவர்கள் கூட, தர்மம் கொடுக்கக்கூடிய நல்லவர்கள் கூட இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடுறாங்க. ஆனா இது கொஞ்சம் தவிர்த்து கொள்ள வேண்டிய, பேணுதலாக இருக்க வேண்டிய ஒரு கட்டம் இது, ஒரு நிலைமை இது. அது என்ன? அது பொதுவாக இது எல்லாருக்கும் பொருந்தும். தனக்கு ஒன்று விருப்பம் என்றால் உடனே வாங்கி விடுவது, அது எவ்வளவு காசானாலும் சரி அதை பத்தி பார்க்கறது கிடையாது, எவ்வளவு பணமானாலும் சரி பார்க்கறது கிடையாது. சில பேரை நீங்க பார்த்திருக்கலாம், இந்த வெள்ளக்காரர்கள் இருக்கிறார்களே, ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் வச்சிருவாங்க, அதை வச்சு மக்களுக்கு மத்தியில அதை அப்படியே பாப்புலர் பிரபல்யமாக்குறது. சில பேர் கார் கிரேசி என்று சொல்வார்கள். என்ன மார்க்கெட்ல என்ன புது கார் வருதோ அந்த கார் வாங்கிடணும். இப்பதான் ஒரு கார் வாங்கியிருப்பாரு, ஒரு வருஷம் ஆறு மாசம் கூட ஆயிருக்காது, அடுத்த ஒரு பிராண்ட் நீ வந்த உடனே இது அப்படியே என்ன விலைக்கு கேட்கிறாங்களோ அப்படியே வித்துட்டு புது காரை வாங்குவார். எவ்வளவு நஷ்டமாகுது? 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் நஷ்டமாகுதா இல்லையா? இப்ப இந்த பணம் முஸ்லிம்களுடைய நிலைமையை மேம்படுத்துவதற்கு இன்று தேவையா இல்லையா? சரி, தன்னிடத்துல உள்ள காரு ஓட்டையா போச்சு, ரிப்பேரா போச்சு, ஓடல, பிரச்சனையா இருக்கு, அது ரிப்பேர் பாக்குறதுலயே ஒரே ஒம்பா இருக்குது, கொடுத்துட்டு மாத்தனா அது தேவை, அது அவசியம். ஆனால் இவரிடத்துல பிராண்ட் நியூ கார் இருக்கும், இவர் வந்தால் பிராண்ட் நியூ கார்ல தான் வருவார் என்று மக்கள் தன்னை பற்றி புகழ்வதற்காக, எதுக்காக என்று மக்கள் தன்னை பற்றி புகழ்வதற்காக இப்படி செய்தால் இது ஒரு பெரிய ஒரு பாவமாக மார்க்கத்திலே கருதப்படும். ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தில் இந்த ஹதீஸை சொல்லவில்லை என்றாலும், பொதுவாக ஆடை விஷயத்தில் இப்படி ஒரு ஹதீஸை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். யார் மக்களுக்கு காண்பிப்பதற்காக விலை உயர்ந்த ஆடையை அணிவிப்பானோ, விலை உயர்ந்த ஆடையை அணிவானோ, அதாவது இவ்வளவு அழகா காஸ்ட்லியான ஆடை போட்டிருக்காரு பாருங்க என்று மக்கள் பேசுவதற்காக ஒருவன் உயர்ந்த ஆடையை அணிந்தால் அதற்காகவும் நாளை மறுமையிலே அல்லாஹ் அவனை தண்டிப்பான். அப்ப உயர்ந்த ஆடை அணிவதற்கு அனுமதி இருக்கிறது, நீயத்து எப்படி இருக்க வேண்டும்? அல்லாஹ் எனக்கு கொடுத்த அருளை அவனுக்கு நான் காட்ட விரும்புகிறேன், அல்லாஹுவின் அருளை நான் பயன்படுத்த விரும்புகிறேன் என்ற எண்ணத்தில் இருக்க வேண்டுமே தவிர, எல்லாருக்கும் மத்தியிலையும் நான் தான் ரொம்ப காஸ்ட்லியான டிரெஸ் போட்டிருக்கிறேன், நான் தான் எல்லா பொருள்களும் காஸ்ட்லியா வச்சிருக்கிறேன் என்று மக்கள் பேசுறதுக்காக வேண்டி செய்தால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மன் சம்மா சம்மா அல்லாஹு பிஹி, யார் மக்கள் தன்னை பற்றி பேச வேண்டும் என்பதற்காக ஒரு காரியத்தை செய்வானோ அல்லாஹ் அவனை அப்படியே பேச வைப்பான், அதாவது அவனுக்கு அதற்கு நாளை மறுமையிலே தண்டனை கொடுப்பான். மன் ரா அல்லாஹு பிஹி, யார் பிறருக்கு காட்டுவதற்காக செய்கிறானோ அதற்கு அல்லாஹ் தண்டனை கொடுப்பான். புரியுதுங்களா? அப்ப இந்த ஹதீஸிலிருந்து நமக்கு தெரிய வருகிறது, நமக்கு அல்லாஹ் வசதியை கொடுத்திருந்தால், நமக்கு அல்லாஹ் அதிகமான அருளை ஞானத்துகளை கொடுத்திருந்தால், அந்த செல்வத்தை கொண்டு ஏழைகளையும் அதிலே மகிழ்ச்சியுற செய்வது அல்ஹம்துலில்லாஹ் பரக்கத்தா இருக்கு. உங்களால முடிஞ்சிச்சு, ஒரு 4000 ரூபாய் 5000 ரூபாய் கொடுத்தா ஒரு ஏழை அவரும் வீட்டுல ஆடு அறுத்து சந்தோஷமா அல்ஹம்துலில்லாஹ் அந்த பெருநாளை அந்த பெருநாளை கொண்டாடுவார். இப்ப நீங்க ஆடு அறுத்து அதுல இருந்து ஒரு 1/2 கிலோ 1 கிலோ கறியை கொடுத்து இந்தப்பா நீ சாப்பிடுன்னு சொல்றதுக்கும் எப்படி? அந்த 1/2 கிலோ 1 கிலோ கறியை வாங்க முடியாத அளவுக்கு இன்னைக்கு யாரும் கிடையாது அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்குள்ள அல்லாவுடைய கிருபையில பொருளாதாரத்துல 1/2 கிலோ வாங்க முடியாத அளவா இருக்கிறாங்க மக்கள். சில பேர் இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல பொதுவாக. அப்ப அதுக்கு பதிலா அல்லாஹ் வசதியை கொடுத்திருக்கும் பொழுது, இந்தப்பா ஒரு 4000 ரூபாய் 5000 ரூபாய் ஒரு கவர்ல வச்சு நீனும் கொஞ்சம் குர்பானி கொடுத்து நல்ல முறையில் உனக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க அண்டை வீட்டுக்காரங்க உன்னுடைய உறவினர் சாப்பிடுன்னு சொன்னா அது மிக ஏற்றமானது. அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த அமல்களில் இருந்து நாம் பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள்? தன்னிடத்தில் இருந்த உதுஹியாக்களை ஆடுகளை எல்லாம் சஹாபாக்களுக்கு பங்கிட்டு கொடுத்தார்கள். அவங்க எல்லாத்தையும் பங்கிட்டு கொடுத்துட்டாங்க, நீங்க கொஞ்சமாவது பங்கிட்டு கொடுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையும் தனக்காக சேமித்துக் கொள்ளவில்லை. இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய உக்பா சொல்லுகின்றார், கடைசியில நான் தான் பங்கு வச்சேன். எப்படி இன்றைக்கு பங்கு வைக்கிறவங்க வேற மாதிரி இருப்பாங்க, முதல்ல தனக்கு எடுத்து மலை ஒளிச்சு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் பங்கு வைப்பாங்க. ஆனா சஹாபாக்கள் அப்படி கிடையாது, எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க, மிச்சம் இருந்தா எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு. அபு ஹுரைரா ஹதீஸ் பாருங்க, பால் குடிக்கிற சம்பவத்துல இங்க இருந்து யோசிச்சுக்கிட்டே போறாரு, இருக்கிறதே 1 கோப்பை பால், எல்லாத்தையும் கொடுத்துனா நமக்கு என்ன கிடைக்கும்? ஏன்னா கடைசியில் தெரியும் நிச்சயமா வேலையாளு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல இவர் கடைசியாதான் குடிப்பாருன்னு சொல்லிட்டு மனசுலயே சொல்லிட்டு போறாங்க, 1 கோப்பை பால் எனக்கே பசி இவ்வளவு ஓவரா இருக்குது, இதுல வேற இத்தனை பேரை கூட்டிட்டு வந்தா எனக்கு என்ன மிஞ்சுன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டே போறாங்க. அதுவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரும் வந்து உட்காந்துருந்தா குடிங்க குடிங்கன்னு வேற சொல்றாங்க. எப்படி குடிங்க குடிங்கன்னு வேற சொல்றாங்க, இன்னும் குடிங்க இன்னும் குடிங்கன்னு. இங்க அபூ ஹுரைரா நஃப்ஸு ஓடிக்கிட்டே இருக்கு. கடைசியில பார்த்தா எல்லாரும் குடிச்சிட்டாங்க. அபூ ஹுரைரா ஆரம்பத்துல ஒரு முதல் ஆளுக்கு கொடுக்கும் பொழுது எவ்வளவு அந்த கோப்பையில பால் இருந்துச்சோ அதே அளவுக்கு இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அபூ ஹுரைராட்ட அபூ ஹுரைரா குடிப்பா அப்படிங்கிறாங்க. அவரு குடிக்கிறாரு, இன்னும் குடி இன்னும் குடி இன்னும் குடி இன்னும் குடின்னு சொல்லிட்டு கடைசியில அபூ ஹுரைரா சொல்லி, யா ரசூலல்லாஹ் லன் அஜித லஹா மஸ்லக்கன், உள்ளார போறதுக்கு வழியே இல்ல ரசூலல்லாஹ், இப்படி வாய்க்குள்ளார ஊத்துறதுக்கு இடமே அந்த அளவுக்கு நிரம்பி போச்சுன்னு சொன்னவன அல்ஹம்துலில்லாஹ் அப்புறமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கி குடிக்கிறான். எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னா இதுதான் சஹாபாக்களுடைய சுன்னத். என்னங்க பங்கு வைக்கும்போது என்ன செஞ்சிடக்கூடாது, ஏ கடைசியில் நமக்கு இல்லாம போயிட போதுப்பா எடுத்து முதல்ல வையினால, எப்படி பொதுவா அப்படித்தானே செய்யறாங்க. இது ஒழுக்கம் கிடையாது. என்ன முதல்ல கொடுத்துக்கிட்டே இருக்கு, கொடுத்துக்கிட்டே இருக்கு, மிஞ்சினால் அல்ஹம்துலில்லா நமக்கு எடுத்துப்போம், இல்லையா அல்ஹம்துலில்லா கொடுத்த நம்ம நன்மை குறைஞ்சிடாது. அப்ப என்ன செய்யறாங்க உக்பா எல்லாத்துக்கும் கொடுத்ததுக்கு பிறகு கடைசியில் இவருக்கு மிஞ்சது என்ன மிஞ்சுது, வெறும் 6 மாசம் குட்டி ஒண்ணுதான் மிஞ்சுது. என்ன மிஞ்சுது, எல்லாரும் எல்லா மக்களுக்கும் பெரிய பெரிய ஆடை கொடுத்துட்டாங்க, கடைசியில் இவருக்கு ஒரு செம்பரி ஆட்டுடைய 6 மாசம் குட்டி தான் மிஞ்சுது. யார் சூழல்லா எல்லாத்துக்கும் பெரிய பெரிய ஆடை கொடுத்து தூக்கிட்டு போயிட்டாங்க, கடைசியில் மிஞ்சினது எனக்கு 6 மாசம் குட்டி தானே யார் சொல்லா மிஞ்சிருக்கு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க பரவாயில்லப்பா உனக்கு அதுவே ஜாயிஸ் ஆனது, லஹை பிஹா நீ அதை உதுஹையா கொடுத்துக்கொள். புகாரி முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீஸ். அப்ப புரியுதுங்களா, அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருக்கிறார்கள், பேணி இருக்கிறார்கள், ஆர்வம் முட்டி இருக்கிறார்கள். அடுத்து புகாரி முஸ்லீம்ல இன்னொரு ஹதீஸ் வருகிறது, பரா இப்னு ஆசிப் அறிவிக்கின்றார்கள், மன் ஸபஹ பஅத ஸலா ஃபகத் தம்ம நுஸுகுஹு வ அஸாப சுன்னத்தல் முஸ்லிமீன். யார் தொழுகைக்கு பின்னால் அறுத்து பலியிடுகிறாரோ அவருடைய நுசுக் அந்த கிரிகை அந்த பலியிடுகின்ற அந்த வணக்கம் முழுமை அடைந்தது, அவர் முஸ்லிம்களுடைய சுன்னத்தை அடைந்து விட்டார், முஸ்லிம்களுடைய சுன்னத்தை அடைந்து விட்டார். அப்ப முஸ்லிம்கள் என்றால் இங்கு யாரை பற்றி சொல்லப்படுகிறது, அதாவது குர்ஆனை இஸ்லாமை பின்பற்றக்கூடிய மக்கள், அவர்களுடைய அந்த கடமையை அவர்களை போன்ற கடமையை இவர் செய்து விட்டார். அதாவது இவரும் அந்த முஸ்லிம்களில் கணிக்கப்படுவார், ஒருவராக இருப்பார். ஆகவே நாம் இதிலிருந்து என்ன தெரிய வருகிறோம் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கொடுத்திருக்கிறார்கள், சஹாபாக்களும் கொடுத்திருக்கிறார்கள், இது முஸ்லிம்கள் பின்பற்ற வேண்டிய ஒரு வழிமுறை என்பதாகவும் அறிந்து கொள்கிறோம். இப்ப மார்க்க அறிஞர்களுக்கு மத்தியில சில சின்ன ஒரு கருத்து ஒப்பீனியன்ஸ் சில கருத்துகள், இதை சுன்னா முஅக்கதா என்று சொல்றதா வாஜிப் என்று சொல்கிறதா, சுன்னா முஅக்கதா அதாவது மிகவும் வலியுறுத்தப்பட்ட ஒரு விருப்பமான காரியம் என்று சொல்வதா, அல்லது ஃபர்துக்கு அடுத்த தரத்தில் உள்ள கடமை என்று சொல்வதா. அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் அல்ஹம்துலில்லாஹ் கருத்து சொல்லிக் கொள்ளட்டும், நம்மை பொறுத்தவரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள், 10 ஆண்டுகள் செய்ய சொன்னார்கள், முஸ்லிம்கள் சஹாபாக்கள் செய்தார்கள், நாம் செய்கிறோம். அது சுன்னா என்ற அடிப்படையில் இருந்தாலும் சரி, வாஜிப் என்ற அடிப்படையில் இருந்தாலும் சரி, சுன்னா முஅக்கதா என்றாலும் அது வாஜிபுக்கு மிக நெருக்கமான ஒரு அமலாகும். ஆகவே நாம் முடிந்தவரை இதை செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அடுத்த சகோதரர்களே, மேற்கூறப்பட்ட ஒரு செய்திதான், இந்த உதுஹியா கொடுப்பதுதான் ஏற்றமே தவிர உதுஹியாவுடைய அந்த கிரயத்தை தர்மமாக கொடுப்பது ஏற்றமல்ல, சரியல்ல. இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இதை தங்கள் காலத்திலேயே மிகவும் அழகாக வலியுறுத்தி விளக்கமாக எழுதியிருக்கின்றார்கள். எப்போது அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அறுத்து பலியிட வேண்டும் என்று சொல்லிவிட்டார்களோ அங்கே அறுத்து பலியிடுவதுதான் வணக்கமே தவிர அதற்கு மாறாக அதனுடைய கிரயத்தை போன்று எத்தனை மடங்கு அதிகமாக கொடுத்தாலும் அது அந்த இபாதத்திற்கு ஈடாக சமமாக ஆகிவிடாது. இப்ப அடுத்து இன்னொரு விஷயம், இந்த உதுஹியாவை பொறுத்தவரை யார் கொடுப்பது, உதுஹியாவை பொறுத்தவரை யார் கொடுப்பது, எப்படி கொடுப்பது. ஒருவர் தன் சார்பாகவும் தன்னுடைய உறவினர்கள் சார்பாகவும் உதுஹியா கொடுத்தால் அது மிக ஏற்றமானது. அதாவது அறுக்கும்போது யா அல்லாஹ் இது என் சார்பாக என் குடும்பத்தார்கள் சார்பாக கொடுக்கிறேன், பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று நியத்து வைத்துக் கொள்வது மிக ஏற்றமானது. இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவிலிருந்து நாம் அறிய வருகிறோம். பின்னால் ஹதீஸ் வர இருக்கிறது. சரியா, இது ஏற்றம், குர்பானியினுடைய ஏற்றமான வகை. இரண்டாவது என்னவென்றால், ஒரு செல்வந்தர் அல்லது ஒரு தந்தை இறக்கும் போது எப்பா மகனே நீ உயிரா இருக்கிற வரைக்கும் வருஷ வருஷம் என் சார்பா ஒரு குர்பானி அறுத்து கொடுத்துரு, பலி கொடுத்துரு என்று வசியத்து செய்து விட்டு செல்கிறார். அப்படி வசியத்து செய்து விட்டு சென்றால் மகன் தனக்கு சக்தி இருக்கும் காலம் வரை தன்னுடைய தந்தையின் வசியத்தை நிறைவேற்ற வேண்டும். இது ஒரு தனி விஷயம், வசியத்தை நிறைவேற்றுவது என்ற பாடத்தில் வருகிறது. மூன்றாவது ஒன்று, இது பொதுவாக சிலர் செய்கிறார்கள். அதாவது என்னவென்றால், தன் சார்பாக ஒன்னு கொடுத்துட வேண்டியது, அதுக்கப்புறமா தன்னுடைய இறந்து விட்ட அத்தா சார்பாக ஒண்ணு கொடுக்க வேண்டியது, அப்புறம் இறந்து விட்ட தன் அம்மா சார்பாக கொடுப்பது, இப்படி இறந்து விட்டவர்களுக்காக தனித்தனியாக கொடுப்பது. இது ஜாயிஸா ஜாயிஸ் இல்லையா என்ற பிரச்சனைக்குள் சென்றால், சில மார்க்க அறிஞர்கள் தர்மம் கொடுப்பது எப்படி பிள்ளைகள் பெற்றோர்கள் சார்பாக ஜாயிஸ் என்று சொல்லப்படுகிறதோ அந்த அடிப்படையில் இதையும் ஜாயிஸ் என்று சொல்லலாம் என கூறுகிறார்கள். புரியுதா? ஆனால் பெரும்பாலான அறிஞர்களும் ஹதீஸ் கலையினுடைய சிறந்த அறிஞர்களும் கூறுவது என்னவென்றால், இவ்வாறு செய்வது சுன்னாவில் உள்ள விஷயம் அல்ல. அதாவது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சிறந்த சுன்னா என்ற அந்த ஒழுக்கங்களில் உள்ளதல்ல. ஏனென்றால் இறந்தவர்களுக்காக இப்படி நன்மையை சேர்த்து வைப்பது அல்லாஹ்விற்கு விருப்பமான ஒரு செயலாக இருந்திருக்குமே ஆனால் அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திருப்பார்களா இல்லையா? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து விட்ட தன் மனைவி, மனைவிகளிலேயே விருப்பமான மனைவி அன்னை ஹதீஜாவுக்காக வேண்டி என்று தனியாக குர்பானி கொடுத்தது கிடையாது. இறந்து விட்டவர்களிலேயே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் விருப்பமான உறவினர் ஹம்சா ரழியல்லாஹு அன்ஹு, அவர்களுக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கவில்லை. தன் வாழ்நாளிலேயே தன்னுடைய மூன்று மகளார்கள் இறந்து விட்டார்கள். ஜைனப் இறந்தார் ரழியல்லாஹு அன்ஹா, உம்மு குல்சூம் இறந்தார் ரழியல்லாஹு அன்ஹா, ருக்கையா ரழியல்லாஹு அன்ஹா, இவர்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ் வாழும் போதே இறந்து விட்டார்கள். இப்படி தங்களுடைய மகள் சார்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனித்து பெயர் கூறி உதவியா கொடுத்தார்களா? இல்லை. அதுபோன்று சஹாபாக்களும் சரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பேர்ல நான் குர்பானி கொடுக்கிறேன். இன்னைக்கு கூட சில பேர் செய்வாங்க, ஒரு ஆடு வாங்குவாங்க, இது ரசூலுல்லாஹ்வுடைய பேர்லன்னு சொல்வாங்க. இப்படி எல்லாம் சஹாபாக்கள் செய்யவில்லை. ஆகவே சுன்னா, நேரடியான அந்த சுன்னாவை பின்பற்றுகிற முறை என்னவென்றால், ஒரு ஆட்டை நாம் வாங்கினால் அந்த ஆட்டை அறுக்கும்போது என் சார்பாகவும், என் உறவினர்கள் சார்பாகவும், இன்னைய முஸ்லிம்கள் சார்பாகவும் என்று நியத்து வைத்தாலும் நிறைவேறிவிடும். பின்னாடி பார்க்க இருக்கிறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறுக்கும் பொழுது, யா அல்லாஹ், என் சார்பாகவும், என் உறவினர்கள் சார்பாகவும், என்னுடைய உம்மத்தில யாரு உதகையா கொடுக்கலையோ அவர்கள் சார்பாகவும் நான் இதை அறுக்கிறேன் என்று சொன்னாங்க. அப்ப ஆகவே இந்த அடிப்படையில் தான் நாமும் உதகையாவுடைய நீயத்தை வைத்துக் கொள்ள வேண்டும், நீயத்தை செய்ய வேண்டும். அடுத்தது உதகையாவுடைய நிபந்தனைகள், அந்த அறுக்கப்படுகிற உதகையா பிராணி எப்படி இருக்க வேண்டும், இது ரொம்ப முக்கியமா தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ஏன்னா எல்லா விஷயத்திலையும் இன்று மார்க்க காரியங்களிலே அலட்சியமும் ஒரு கவனக்குறைவும் ஏற்பட்டு விட்டதை போன்று பலர் இதிலும் செய்து விடுகிறார்கள். ஏதோ ஒண்ணு அறுத்தா போதும், அறுத்து விடுப்போம், முடிஞ்சு போச்சு. ஏதோ எதை வாங்குறோம், எப்படி இருக்குது, அதெல்லாம் கணக்கு கிடையாது. ஏதோ ஒண்ணு வாங்கினியா, அறுத்து போட்டியா, முடிஞ்சு போச்சு, அவ்வளவு. அப்படி இல்லை அன்பிற்குரியவர்களே, நீங்கள் எந்த அளவு வணக்க வழிபாட்டிலே ஈடுபாடு கொள்கிறீர்களோ அந்த அளவுதான் அந்த வணக்க வழிபாடு அல்லாஹ்விடத்திலே நன்மைக்குரியதாக ஆகிறது. சஹாபாக்கள் ரொம்ப கொஞ்சமா தர்மம் கொடுத்தாங்க, ஆனா அது ஏன் அவ்வளவு கூட இருக்குது? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் மலையளவு தங்கங்களை கொடுத்தாலும் சரி, என் தோழர்கள் கைப்பிடி கொடுத்த அளவிற்கு ஈடாகாது என்று. ஏன்? அவர்கள் தீனில் காட்டின அந்த ஈடுபாடு, கொடுக்கும் போது அவர்களுக்கு இருந்த அந்த ஷோக், இது எனக்கு மறுமையில கிடைக்கும், நான் சேர்த்து வைத்துக் கொள்வதை விட அல்லாஹ்வுடைய பாதையிலே நான் கொடுப்பது எனக்கு எனக்கு பிடித்தமானது. அப்படி கொடுக்கிறவங்க யார் இன்னைக்கு? கொடுக்கும் பொழுது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றது போல கண்ணை முடிக்கிட்டு ஏண்டா எடுக்கிறோம், தாரில கை ஓட்டின மாதிரி, இதுல கை ஓட்டின மாதிரி, தாரில கை ஓட்டின சாமானியமா வருமா, அந்த மாதிரி பாக்கெட்டுக்குள்ளார கையே போகவே போகாது. போனுச்சுன்னா வெளியே வர்றதே கஷ்டமா இருக்கும். கஷ்டப்பட்டு எடுத்தாலும் அப்படியே தேடுவார். முதல்ல டன் டன்னு சத்தம் வர்ற மாதிரி இருக்கணும். அப்படின்னா என்ன, சில்லற காசு அதுலயும் இல்லைன்னா உள்ளதுலயே சின்ன நோட்டா என்ன இருக்குன்னு பொறுக்கி அப்படியே கொடுப்பார். அவ்வளவு கூத்த இல்லாம அப்படி கிடையாது. அப்ப வணக்க வழிபாட்டிலே நீங்கள் எந்த அளவு ஈடுபாடு காட்டுகிறீர்களோ அந்த அளவுதான் அல்லாஹ்விற்கு அது விருப்பமானதாக ஆகிறது. ஆகவே நாம் கொடுக்கிற உதகையா பிராணியை ஷரீஅத் எப்படி சொல்கிறது என்று தெரிந்து அதற்கு ஏற்ப ஆர்வத்தோடு நாம் செய்ய வேண்டும். அப்ப இதனுடைய முதலாவது நிபந்தனை என்னவென்றால், முன்பு கூறியதை போன்று இந்த உதகையா பிராணி பஹீமத்துல் அன்ஆம், அதாவது ஒட்டகம், மாடு ஆடு இந்த மூன்று வகையில் தான் இருக்க வேண்டும். ஏன் அதற்கு நீ ஒட்டகத்தை கொடுக்க சொல்றீங்க, அதை விட காஸ்ட்லி மானு நான் வாங்கி அறுத்துட்டுமா, இப்படிலாம் கேட்க கூடாது. ஏன் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் பஹீமத்துல் அன்ஆம் என்று. பஹீமத்துல் அன்ஆம் என்பது அரபியிலே ஒட்டகம் மாடு ஆடு இந்த மூன்றுக்குத்தான் வருமே தவிர, ஏன் மானை கொடுக்க கூடாதா, ஏன் காட்டு எருமையை கொடுக்க கூடாதா, இப்படிலாம் கேட்க கூடாது. இந்த மாடுன்னு சொன்னா இப்ப நம்ம வச்சிருக்கிற மாடு, புரியுதுங்களா? இந்த மாதிரி பிராணிகள் தான் இந்த பஹீமத்துல் அன்ஆமிலே வரும். அல்லாஹ் கூறுகிறான் சூரத்துல் ஹஜ்ஜிலே வலிக்குல்லி உம்மத்தின் ஜஅல்னா மன்ஸகன் லியஸ்குரு ஸ்மல்லாஹி அலா மா ரஸக்ஹும் மின் பஹீமத்துல் அன்ஆம். குர்ஆன் ஆயத்தினுடைய விளக்கம் நம்ம முன்னாடி சொல்லிட்டோம். அப்ப பஹீமத்துல் அன்ஆம் என்று சொல்லப்பட்டிருப்பதால் இந்த மூன்று பிராணிகளில் ஒன்றாகத்தான் குர்பானி இருக்க வேண்டும். இரண்டாவது நிபந்தனை, இந்த குர்பானி கொடுக்கப்படுகிற அந்த பிராணி மார்க்கம் நிர்ணயித்த வயதை அடைந்திருக்க வேண்டும். அதாவது ஒட்டகமாக இருந்தால் 5 ஆண்டும், இம்மாடாக இருந்தால் 2 ஆண்டும், ஆடாக இருந்தால் 1 ஆண்டும் பூர்த்தியாகி இருக்க வேண்டும். புரியுதா? மீண்டும் ஒரு முறை சொல்கிறோம், ஒட்டகமாக இருந்தால் 5 வருஷம். இப்ப நிறைய பேர் ஒட்டகம் எல்லாம் கொண்டு வராங்க ராஜஸ்தான்ல இருந்து, எப்ப இதுக்கு 5 வருஷம் பூர்த்தி ஆயிருச்சா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்ப 5 வருஷம் பூர்த்தி ஆயிருச்சுன்னு சொன்னா எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஒட்டகத்துல போய் வயசு கேட்க முடியும், அல்லது என்ன ஒட்டகம் பிறந்தவொன்னா டேட் ஆஃப் பர்த்தா சாப்பு குத்திருப்பாங்க. அப்ப அதுக்கு சில விஷயம்லாம் இருக்குது, பிராணிகளுடைய வயசை தெரிஞ்சுக்கிறதுக்கு பல்ல புடிச்சு பார்ப்பாங்க, புரியுதா இல்லையா? அப்ப ஒட்டகத்துக்கு எத்தனை பல் இருந்தா 5 வருஷம் பூர்த்தி ஆயிருக்கு அப்படின்னு போய் கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா கிடைச்சிடும் உங்களுக்கு பதில். அதை வச்சு நீங்க அந்த ஒட்டகத்தை கரெக்டா கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. ஏன்னா எது நமக்கு தெரியணுமா இல்லையா? திடீர்னு காசுக்கு கொண்டாந்து ஒரு 2 வயசு 3 வயசு ஒட்டகத்தை கொண்டாந்து அறுத்துட்டு போயிட்டாங்கன்னா சொல்ல முடியும், அவங்களுக்கே தெரியாது. ஏன்னா ஒட்டகத்திற்கு பழக்கப்பட்டவர்கள் நம்ம ஊருக்காரங்க. இப்ப இதே அரபு நாடுனா கிளீனா தெரிஞ்சது, பார்த்தோம்னா இது 5 வயசு ஒட்டகம் சொல்லிட்டு. இப்ப உதாரணத்துக்கு நம்ம சிட்டில திருவல்லிக்கேணி போனா நிறைய பாக்கலாம் மாட்டை, அதுக்கு சொல்லல, மாட்டோட பழகிறது ஒரு விஷயமா இருக்கா இல்லையா? இப்ப ஒரு மாட்டை காட்டி இதுக்கு எத்தனை வயசுன்னு சொல்ல தெரியுமா நமக்கு? ஒரு விவசாயி சொல்ற மாதிரி நம்மளால சொல்ல முடியுமா? ஒரு ஆட்டை காட்டி இதுக்கு எத்தனை வயசு இருக்குன்னு கேட்டா சொல்ல முடியுமா? அது பழகப்பட்டவங்க சொல்லிடுவாங்க டக்குன்னு, இது 2 வயசு இருக்குங்க இந்த மாட்டுக்கு, இந்த வயசுக்கு 3 வயசு இருக்குன்னு அவங்க சொல்லிடுவாங்க. நம்மால் சொல்ல முடியுமா? டக்குன்னு சொல்ல முடியாது. அப்ப அதனால அது குறித்து என்ன விளக்கமோ அது எப்படி தெரிஞ்சுக்கிறதோ அந்த விஷயத்துல நம்ம உறுதியாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப ஒட்டகமாக இருந்தால் 5 ஆண்டு, மாடாக இருந்தால் 2 ஆண்டு, ஆடாக இருந்தால் 1 ஆண்டு பூர்த்தியர். ஆனா அங்க ஒரு எக்ஸப்ஷன், ஆனா இந்த ஆட்டிலேயே செம்பரி ஆடு சில வகை ஆடு இருக்குது, நல்லா தின்னு கொளுத்து கொளுத்து 6 மாசத்திலேயே பார்த்தா வெள்ளாட்டுடைய 1 வருஷம் ஆட்டுக்கு சமமா நிக்கும். பார்த்தா யாருமே இது 6 மாசம் ஆட்டுக்கு, 6 மாசத்தை குட்டின்னு தானே சொல்லுவாங்க, 6 மாசம் குட்டின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. பார்த்தா இது அதனுடைய 1 வருஷம் ஆட்டை விட இது ஆளு திடகாத்திரமா முட்டி தள்ளுற மாதிரி இருப்பாரு. அப்ப வாப்ப உன்ன குடுத்துடலாம், நீ இந்த அளவுக்கு ஆய வந்துட்டீங்கன்னா மாஷா அல்லாஹ் உன்ன அறுத்துடலாம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுல நமக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். செம்மறி ஆட்டு வகையிலே 6 மாதங்கள் பூர்த்தியானது நல்ல கொழுத்திருந்தால் அதை கொடுக்கலாம். புரியுதா? அப்ப முதல் ஷரத்து என்ன? பஹீமத்துல் அன்ஆம், அதாவது ஆடு மாடு ஒட்டகத்தில் இருக்க வேண்டும். இரண்டாவது என்ன? மார்க்கம் நிர்ணயித்த அந்த வயதை அடைந்திருக்க வேண்டும். மூன்றாவது, குறைகள் இருக்கக்கூடாது. சரி, இந்த குறிப்பிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய குறைகள் அதை முதல்ல பார்க்கிறோம். அது தொடர்ந்து இந்த குறைகளுக்கு சமமாக உள்ள ஏன குறைகளையும் நாம் தெரிந்து கொள்வோம். முதலாவது என்ன? கண் பார்வையை அது இழந்திருக்க கூடாது, குருடா இருக்கக்கூடாது. கண் சுத்தமா முழுன குருடாக அது இருக்கக்கூடாது. அல்லது கண் இருக்குது வெளியில அப்படியே பிதுங்கி வந்து நிக்குது, ஆனா கண்ணு தெரியாது, சரியா? இந்த மாதிரி கண் குருடாக அது இருக்கக்கூடாது. ஒன்று. இரண்டாவது, அதை பார்த்தாலே இது நோய் பிடித்த ஆடு, இது நோய் உற்ற ஆடு என்று தெரியும் அளவுக்கு அதிலே நோய் இருக்கக்கூடாது. புரியுதா? அது ஆடுகள் சம்பந்தப்பட்ட, கால்நடைகள் சம்பந்தப்பட்ட அந்த நோய்கள், என்ன நோயோ அது எந்திரிக்க முடியாத அளவுக்கு, சாப்பிட முடியாத அளவுக்கு, நடக்க முடியாத அளவுக்கு, மேய முடியாத அளவுக்கு பலவீனப்படுத்தக்கூடிய நோய்கள் எதுவும் அந்த ஆட்டிலே இருக்கக்கூடாது. அதை போய் எந்த டாக்டர்ங்க கூட்டிட்டு போய், இப்ப வெட்டினரி ஹாஸ்பிட்டலுக்கா கூட்டிட்டு போய் செக் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டாதீங்க. பார்த்தா தெரிஞ்சிடும், ஒரு சுகமான ஆளையும் ஒரு நோயான ஆளையும் ஓரளவுக்கு பார்த்தா தெரியுமா இல்லையா? துள்ளி ஓடுது, எந்திரிச்சு நடக்குது, சாப்பாடு வச்சா நல்லா சாப்பிடுது, அது என்ன சுகமாக இருக்கிறார் என்பதற்கு அடையாளம். இப்ப காட்சக்காரன் முன்னாடி கொண்டு போய் பிரியாணி வச்சு அவர் சாப்பிடுவாரா? ஒருத்தர் படுத்து கிடக்கிறாரு, அவருக்கு முன்னாடி பிரியாணியை வைக்கிறீங்க, சாப்பிடுவாரா? அதே இது ஒருத்தர் சுகமான ஆளு படுத்து கிடக்கிறாரு, அவருக்கு பக்கத்துல பிரியாணி வச்சா என்ன வாசனையா இருக்குது மாஷா அல்லாஹ் அப்படின்னு போய் தானா போய் நீங்க சொல்லாமலேயே கை கழிட்டு வந்துட்டு இது பிரியாணி இருக்குது யாருக்கு வச்சிருக்கீங்க சாப்பிட்டுமான்னு கேட்பாரு? கேப்பாரா? கேட்க மாட்டாரு. அப்ப இது ஒரு அடையாளம் கயிறு. அப்ப மூன்றாவது என்னவென்றால் அல் அர்ஜுல் பையின், அதாவது நல்ல பார்த்தா தெரியுது நொன்று ஆடு, நொன்று ஆடுன்னு சொல்லிட்டு சின்ன லேசா ஒரு கால், ஒரு காலு சின்ன அளவு குறைஞ்சிருக்குது, நடக்கிறதுல ஒரு வித்தியாசம் தெரியலன்னு சொன்னா அது பிரச்சனை கிடையாது. நல்லா தெரியுது நொண்டியா இருக்குது, ஒரு காலு முற்றிலும் ஊனமாக இருக்கிறது, அல்லது ரெண்டு காலம் ஒண்ணுக்கு மேல ஒன்னோ அதுக்கு மேலயோ, அப்படி இருந்தாலும் அந்த ஆட்டை கொடுக்க கூடாது. இது மூன்றாவது. நான்காவது குறை என்னவென்றால் முற்றிலுமாக மெலிந்து சப்பானியா உள்ள ஆடு. சில மனிதர்களை பார்க்கலாம், மனிதர்களையும் சில பேர் இருக்காங்களா இல்லையா, என்ன சாப்பிட்டாலும் சரி ஆளுக்கு உடம்பே போடாது. அதனால ரொம்ப பேர் நீங்க நல்லா சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க, ஏன் மெலிஞ்சிருக்கிறீங்கன்னு சொல்லுவாங்க. உங்களை விட அவர், நம்மளை விட அவர் தான் நல்லா சாப்பிடுவாரு, ஆனா சில பேருக்கு அது உடல்ல ஒட்டுறது கிடையாது. அப்ப அந்த மாதிரி சில கேட்டகரி இருக்குது. கால்நடைகள்லயும் நல்லா சாப்பிடும் மேயும், ஆனா உடல்ல சதை பிடிக்கிறது கிடையாது. அப்ப அந்த மாதிரி முற்றிலுமாக மெலிந்து எலும்பும் தோலுமாக ஒட்டி இருக்கக்கூடிய ஆடுகளையும் கொடுக்க கூடாது. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல நேரடியாக சொல்லி இருக்கின்ற இந்த குறைகள். அப்ப மூன்றாவது நிபந்தனை என்னவென்றால் அந்த ஆடுகளிலே இந்த நான்கு குறைகள் இருக்கக்கூடாது. ஒன்று என்ன, கண் குருடு, இரண்டாவது நோயிட்டிருப்பது, மூன்றாவது கை கால். என்னங்க கால்நடைக்கு எல்லாமே கால் தானே கேட்டாதீங்க, முன்னாடி உள்ள கால கையின்னு சொல்லுவாங்க, பின்னாடி உள்ள கால காலுன்னு சொல்லுவாங்க. அப்ப அதனுடைய கையோ காலோ முடமாக நொண்டியாக இருக்கக்கூடாது. நான்காவது ரொம்ப சப்பானியா ஒல்லியா, ஒல்லி எலும்பும் தோலுமா ஒட்டி இருக்கக்கூடாது. இந்த நான்கு விதமான குறைகள் ஹதீஸில் வருகிறது. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அதாவது அர்பான் அல் அர்ஜா அல் பையினு வல் அவ்ரா அல் பையினு அவ்ருஹா வல் மரீதத்து அல் பையினு மர்புஹா வல் அஜ்ஃபா அல்லதி லா துல்கி. இந்த நான்குக்குண்டான விவரங்களை தான் நம்ம இப்ப சொன்னோம். இப்ப அடுத்து இந்த நான்கு குறைகளோட இது போல உள்ள குறைகள் என்னென்ன அப்படின்னு சொன்னா, அல் அம்யா அல்லதி லா துப்ஸிரு பிஐனைஹா, அதாவது கண்ணு இருக்குது, கண்ணு இருக்குது ஆனா பார்வையே கிடையாது, பார்வை போயிடுச்சு. இப்ப ஹதீஸ்ல சொல்லப்பட்ட குருடு அறவே கண்ணு முழுகி இருக்கிறது, அல்லது வந்து கண்ணு பிதுங்கி இருக்குது பார்க்க முடியாது. அதால இப்ப அதோட தான் மார்க்க அறிஞர்கள் இதையும் சேர்க்கிறார்கள், கண்ணு நல்ல சலாமத்தா இருக்குது ஆனா அதுக்கு பார்வை கிடையாது. எப்படி தெரிஞ்சுக்கிறது? முன்னாடி கொண்டு போய் நீங்க பச்சை புள்ள காட்டினீங்கன்னா தெரிஞ்சு போயிடும். கண்ணு தெரிஞ்சிருந்துச்சுன்னா என்ன செய்யும், வந்து உடனே கறி சாப்பிட வரும். இல்லைன்னு சொன்னா நேரம் வாய்கிட்ட வச்சாதான் வந்து பார்த்துட்டு சாப்பிட வரும். அப்ப இந்த மாதிரி கண் பார்வை இருந்து, கண் இருந்தும் பார்வை இல்லாத ஆடுகளை கூடாது, அறுக்கக்கூடாது. இரண்டாவது என்னவென்றால் நல்லாதான் இருந்துச்சு ஆனா திடீர்னு அதுக்கு சாப்பாட்டு மேல நாட்டம் இல்லாம போயிருச்சு. சாப்பாட்டு மேல அதுக்குள்ள உணவு, நீங்க ஒன்னும் பிரியாணி நினைச்சுக்காதீங்க, அதுக்குள்ள புல்லு அந்த மாதிரி ஒரு அந்த அதற்குரிய உணவுகள் மேல அதற்கு நாட்டமே இல்லை. சில ஆடுகளை பார்க்கலாம், சும்மா உட்காந்து என்னத்தை கொண்டாந்து கொட்டினாலும் சரி சாப்பிடவே சாப்பிடாது, கம்முன்னு நோன்பு வச்ச மாதிரி காலையிலையும் சாயந்தரமோ அப்படியே உட்காந்துக்கு செலது அந்த மாதிரி செய்யும். சோ அதையும் நம்ப கூடாது. அதுக்கு அந்த நோய் நீங்கி அது நல்லா கொளுத்திருந்தாலும் சரிதான், நல்லா சாப்பிட்டு அறுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா சாப்பிட்டு ஆள் தெம்பா இருக்கணும் ஜவன் மாதிரி, சரியா? அப்ப அந்த நோய் நீங்கிற வரைக்கும் அதையும் கூடாது, அதையும் இதுல கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. மூன்றாவது என்னன்னு சொன்னா, இப்ப ஒரு ஆடு பிரசவ வேதனையில இருக்குது, இன்னைக்கோ நாளைக்கோ நாளன்னைக்கோ குட்டி போலான் இருக்குது, இதையும் கொண்டு வந்து அங்க அறுக்கக்கூடாது. நான்காவது என்னவென்றால், இப்ப ஒரு ஆடு மேலிருந்து கீழே விழுந்துருச்சு, அல்லது கூட்டமா போகும்பொழுது கீழே விழுந்துச்சு, எல்லா ஆடும் ஏறி மேல மிதிச்சு மீச்சு போய் ஆளு வந்து என்னைக்கு இன்னைக்கு மூத்தா போகுமா நாளைக்கு மூத்தா போகுமான்னு சொல்லி ரொம்ப காயம் ஏற்பட்டு கிடக்குது, இந்த மாதிரி ஆடுகளையும் அறுக்கக்கூடாது. அதே போல ஆடு பார்க்க நல்லா தான் இருக்குது ஆனா மற்ற ஆடுகளோட சேர்ந்து அது நடக்க முடியாது, விறுவிறுன்னு சுறுசுறுப்பா அங்கங்க ஓடி ஆடி நடக்க முடியாது. சும்மா சொல்லுவாங்க முன்னாடி சொன்னமுல சப்பானின்னு சொல்லிட்டு சாதாரணமா இருக்கும், அப்படியே நீங்க பிடிச்சி தூக்கி வச்சீங்கன்னா இங்க இருக்கும், அங்க தூக்கி தூக்கி வச்சீங்கன்னா அங்க இருக்கும். அந்த மாதிரியான ஒரு குறைகள் இருந்தாலும் அவற்றையும் செய்யக்கூடாது. அதே போல சில சமயங்களில் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் நடப்பது உண்டு. இப்ப நீங்க ஏதோ ஒண்ண அடிக்கிறதுக்காக உதாரணத்துக்கு ஒரு நாய் திடீர்னு தாக்குற மாதிரி வருது அல்லது வீட்டுக்கு வருது, அந்த நாயை நீங்க அடிக்கிறதுக்காக வேண்டி கையில இருந்து அருவாளை தூக்கி எரிஞ்சீங்க, அது ஓடி போச்சு. கடைசியில மாட்டிக்கிட்டது என்ன, அங்க கட்டப்பட்டிருந்த ஒரு ஆடு, ஒரு நாய் சிங்க, ஒரு ஓநாய் சிங்க வந்துருது, நீங்க எரியறீங்க ஏதாச்சும் ஒண்ண, கடைசியில் அது எதுல போய் விழுந்துருது, ஆடு மேல போய் விழுந்துருது. இப்ப காலு போயிருச்சு, வெட்டப்பட்டுருச்சு, ஏற்கனவே நொண்டி கிடையாது. இந்த மாதிரி இருந்தாலும் அந்த குறைகளும் நாம் அந்த இந்த மாதிரி குறைகள் உள்ள ஆட்டையும் குர்பானி கொடுப்பதை தவிர்க்க வேண்டும். அப்ப ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கின்ற ஆறு குறைகள் நேரடியான குறைகள், அந்த குறைகளுக்கு சமமான ஆறு குறைகளையும் மார்க் அறிஞர்கள் விவரிக்கிறார்கள். அப்ப மொத்தம் சேர்த்தா எத்தனை குறை வந்துருது, 10 குறைகள். நான்காவது நிபந்தனை என்ன என்றால், இது திருநாள் நல்ல விளக்குறாங்க மார்க் அறிஞர்களை பொறுத்த வரைக்கும். சொன்னா பொதுவாக மக்களுக்கு மத்தியிலே அலட்சியம் ஏற்படும் போது அந்த அலட்சியத்துக்கு ஒரு அளவு போட முடியுமா, இந்த அளவுக்கு தான் அலட்சியம் சொல்லிட்டு. குர்பானி கொடுக்கப்படுகிற பிராணி தனக்கு சொந்தமாக இருக்க வேண்டும். எப்படி குர்பானி கொடுக்கிறது நமக்கு சொந்தமாக இருக்கணும், இபாதத்து தானே. பக்கத்து வீட்டுக்கார ஆட்டை எடுத்து அறுத்து விட்டு அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான், அல்லாஹ் கரீம் அப்படின்னா நீங்க சட்டம் பேசாதீங்க. குர்பானி கொடுக்கிற ஆடு உங்களுக்கு சொந்தமாக இருக்க வேண்டும். அல்லது உங்கள்கிட்ட ஒருத்தர் வச்சிருப்பார் ஒரு 10 ஆட்டை, கிராமத்தில் நடக்கும், இங்க எங்க நடக்கும் போது 10 ஆட்டை கொடுத்துட்டு போறாரு. அவர் போயிட்டு வர்றதுக்குள்ள மாஷா அல்லாஹ்னு சொல்லி இங்க 2 ஆட்டை குர்பானி கொடுத்து அல்லாஹ்னு துவா ஓதி வச்சிருக்கிறாரு. இதெல்லாம் வேலைக்கு ஆவாது. இல்லன்னு சொன்னா போன் பண்ணி கேட்கணும், இந்த மாதிரி குர்பானி வந்துச்சு, நான் 2 ஆட்டை எடுத்து அறுத்துக்கிட்டுமா என்று அனுமதி கேட்க வேண்டும். இல்லை என்றால் அது குர்பானியாக ஆகாது. அவர் வந்த உடனே அவருக்கு நீ காசு கொடுக்கணும். புரியுதா இல்லையா? அப்ப குர்பானி கொடுக்கப்படுகின்ற பிராணி தவறுக்கு சொந்தமானதாக இருக்க வேண்டும், அனுமதிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். திருடியதாகவோ பிறருடைய அனுமதி இல்லாமல் எடுத்ததாகவோ அல்லது பொய்யாக வாதிட்டு தான் சொந்தமாக்கி கொண்டதாகவோ இருக்கக்கூடாது. அது நீதிபதி கடைசியில் இந்த 10 உனக்கு தான்ப்பான்னு சொல்லி தீர்ப்பு எழுதினாலும் சரி, அல்லாவிடத்தில் அது ஏற்றுக்கொள்ளப்படும். அது பொய்யான சாட்சிகளை கொண்டு சொந்தமாக்கி கொண்ட பொருள்கள் உண்மையில் சொந்தமாக ஆகாது. அடுத்து ஐந்தாவது விஷயம், இது முன்னாடி 4 விஷயத்தோட சேர்த்து சொல்லிட்டோம். அதாவது அடமான வச்சுட்டு போயிருக்கிறார் ஒருத்தர், அவர்கிட்ட கேட்காம அதை எடுத்து குர்பானி கொடுத்துட்டு அதை வந்து நன்மையில கணக்கெடுக்க முடியாது. 6 ஷரத்து என்னவென்றால், புரிஞ்சா இல்லையா? 6 வரைக்கும் திரும்ப ஒரு தடவை பாருங்க, என்னென்ன சொல்லி எத்தனை ஷரத்து சொல்லிருக்கிறோம். முதல் ஷரத்து என்ன, பஹீமத்துல நாமல இருக்கணும். 2 ஷரத்து வயது வரம்பை எட்டி இருக்க வேண்டும். 3 ஷரத்து என்ன இருக்கணும், குறைபாடு இருக்க கூடாது. 4 ஷரத்து இப்ப சொன்னது சொந்தமா இருக்கணும். 4 ஷரத்து என்ன, சொந்தமாக இருக்கணும். முதல் ஷரத்து என்ன, பஹீமத்துல நாம். 2 ஷரத்து வயது வரம்பை எட்டி இருக்க வேண்டும். 3 ஷரத்து குறைபாடுகள் இருக்கக்கூடாது. 4 சொந்தமானதாக இருக்க வேண்டும், ஊரா விட்டுதா எடுத்து அறுத்துடக்கூடாது. 5 அடமானம் வைக்கப்பட்டவர் பிறருடைய உரிமை சம்பந்தப்பட்டதை எடுத்து நம்ம அறுத்துடக்கூடாது. 6 என்னவென்றால், மார்க்கம் நிர்ணயித்த நேரத்திலே குர்பானி கொடுக்க வேண்டும். சரியா, குர்பானி தானே எப்ப கொடுத்தா என்ன அப்படின்னு அட்வான்ஸா இருக்கிறேன்னு சொல்லிடாதீங்க. இந்த விஷயத்துல இந்த விஷயத்துல அட்வான்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாது. எப்ப ஷரியத்து நிர்ணயித்ததோ அந்த நேரத்தில் தான் நீங்கள் அதை அறுக்க வேண்டும். தான் மார்க் மித இபாதத். இபாதத்துல என்ன, அல்லாஹ் எப்ப சொல்லி இருக்கிறான், எங்க சொல்லி இருக்கிறான், எவ்வளவு சொல்லி இருக்கிறான், எல்லாமே கணக்கில் எடுக்கணும். இப்ப இந்த ஹஜ்ஜுக்கு போறாங்க பாருங்க, அங்க நடக்கிற காட்சிகளை பாத்தீங்கன்னு வச்சுங்க, அழுகிறதா சிரிக்கிறதா, இந்த உம்மத்துரிய நிலைமையை கவனிச்சு ரொம்ப பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, இந்த 10, 11, 12 போய் கல்லறிய முடியாது ரொம்ப வயசானவங்களுக்கு எல்லாம், ஏன்னா கூட்டம் அதிகமா இருக்கும். அதுவும் கொண்டு போய் மினாவுடைய கடைசியில முஸ்தலிஃபா கிட்ட தங்க வைத்து விட்டார்கள் என்றா, நடந்து போறதுக்கு இந்த பக்கம் 5 கிலோமீட்டர், திரும்ப வர்றதுக்கு 5 கிலோமீட்டர், அதுவும் ஒன் வேல சுத்தி விட்டாங்கன்னா அது ஒரு 8 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் ஆகிவிடும். இது முடியுமா? எல்லாம் வீல் சேர் காலத்துல தானே போய் ஹஜ் செய்ய போறாங்க அதிகமான பேரு, கபருல கால் தொங்கின உடனே. இப்ப என்ன நடக்குது, யாரையாவது விட்டு கல்லறிய சொல்லிடுவாங்க, பத்து அன்னைக்கோ பதினொன்றுக்கோ பன்னெண்டுக்கோ கல்லறிய சொல்லிடுவாங்க, அவங்க கல்லறிஞ்சிடுவாங்க. எல்லாம் முடிச்சு ஹஜ்ஜுக்கு திரும்ப போனதுக்கு பிறகு அந்த இடத்துல இனிமே யார் இருக்க போறான்? பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணுக்கு பின்னாடி யாருமே அங்க இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறமா இவர் ஒரு டாக்ஸி பிடிச்சு போவார். எதுக்கு? சைத்தானுக்கு ஃப்ரீயா கல்லடிக்கிறதுக்கு. சைத்தானுக்கு ஃப்ரீயா கல்லறியறதுக்கு டாக்ஸி பிடிச்சு பத்து ரியால் கொடுத்து ரொம்ப திருப்தியா அடிச்சேன். இது இபாதத்தாவுமா? ஏழு கல்ல என்ன, எழுபது கல்ல மொத்தமா அடிச்சேன் பாருங்க, என்னன்னா முடியுது. இதெல்லாம் வந்து மார்க்கத்திலே இப்படி எல்லாம் கிடையாது. இது சில பேர் ஜஹாலத்தை அறியாம முட்டாள்தனம். மார்க்கத்தினுடைய அடிப்படையை புரிந்தவர்கள் அப்படி செய்ய மாட்டாங்க. அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்லெறியும் போது என்ன சொன்னாங்க? ஒரு சின்ன ஹிமஸ் தான், ஒரு சின்ன கல் எடுத்து இந்த நுனி விரல்ல பிடிக்கிற அளவுக்கு தான் அது இருக்கணும், எடுத்து இப்படி எறியணும் சொன்னாங்க. நீங்க பாத்துருப்பீங்க, நம்ம கூட இந்த ஹஜ் ஸ்டேடியம் போட்டிருக்கோம், அதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சில கருப்பு இன மக்கள்லாம் செருப்ப கழட்டிக்கிட்டு வருவாங்க, கூடாரத்தில் உள்ள கம்பை கலட்டிக்கிட்டு வருவாங்க, வெளியில உள்ள கல்ல கலட்டிக்கிட்டு வருவாங்க. சில நேரத்தில் அந்த கல்லாம் தெரிச்சு எதுக்க வரும் பொழுது ஏற்கனவே மொட்டை அடிச்சு தலை வேற பல பலன் இருக்கும், அதுல பட்டு ரத்தம் எல்லாம் உழுவுறத பாக்கலாம் நீங்க. ஏன்னா அறியாமை ஜஹாலத். லா ஹவ்ல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹி அலியில் அஸீம். அப்ப ஆறாவது நிபந்தனை என்னவென்றால், மார்க்கம் நிர்ணயித்த நேரத்தில் இருக்க வேண்டும். அப்ப மார்க்கம் நிர்ணயித்த நேரம் என்ன? பிறை பத்து அன்று சூரிய உதயத்திற்கு பிறகு, துல்ஹஜ் மாதத்தின் பிறை பத்து அன்று சூரிய உதயத்திற்கு பிறகு ஈதுல் அதஹாவுடைய தொழுகையும் நிறைவேற்றப்பட்டு ஹுதுபாவிற்கு பிறகு மார்க்கம் நிர்ணயித்த நேரம் ஆரம்பமாகிறது. அதிலிருந்து அய்யாமுத் தஷ்ரீக் பிறை பதிமூன்றுடைய சூரியன் மறையும் வரை, சரிங்களா, அது வரைக்கும் உள்ள நேரம். இதுல சிறப்பு எந்த நேரம்? எவ்வளவு நீங்க சீக்கிரமா கொடுக்கறீங்களோ, அதாவது தொழுக முடிஞ்சதிலிருந்து எவ்வளவு விரைவாக விரைந்து செல்கிறீர்களோ அந்த அளவுக்கு ஏற்றமானது. அப்ப இந்த ஆறு நிபந்தனைகளை நாம் தெரிந்து கொண்டோம். அப்ப இந்த நேரம் என்று வரும் பொழுது அதுல கூடுதல் ஒரு தகவல் என்னவென்றால், சில நபர்கள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லமுடைய காலத்துல சட்டம் தெரியறதுக்கு முன்னாடி தொழுகைக்கு முன்னாடியே அறுத்துட்டு வந்துட்டார். அறுத்து எல்லாம் சமைச்சு வச்சு போனவன வெட்டுற மாதிரி எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு வந்துட்டாப்ல. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, அப்பயே ஃபத்வா கொடுத்துட்டாங்க, எப்பா இது வீட்டுக்கு கறிக்காக வேண்டிய அறுத்த ஆடாகி போச்சப்பா, இது வேலைக்காவது புதுசா ஒன்ன கொடுத்துருன்னு. அப்ப அவர் கேக்குறாரு, யார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்ப அடுத்த ஒரு சிக்கல் ஆகி போச்சு, பெரிய ஆட்டை அறுத்துட்டேனே, இருக்கிறது ஆறு மாசம் ஆடு தானே இருக்குது, சின்ன ஆடு தானே இருக்குது, என்ன செய்ய அப்படிங்கிறது? நீ பரவாயில்ல, உனக்கு மட்டும் இது அனுமதிக்கப்பட்டது, இந்த வருஷம் நீ அறுத்துக்க அப்படின்ட்டாங்க. அப்ப இந்த ஆறு விஷயங்களை நாம் நிபந்தனையில் கவனிக்க வேண்டும். திரும்ப ஒரு தடவை ரிப்பீட் பண்ணுங்க, ஞாபகம் இருக்கிறதுக்காக வேண்டி, மற்ற மக்களுக்கு போய் தெளிவா சொல்றதுக்காக வேண்டியும். முதல்ல பஹீமத்துல் அனாமாக இருக்கணும். என்ன உண்மையில தெரிஞ்சுக்கணுங்க, அன்னைக்கு ஒருத்தர் போன் போட்டு சொன்னாரு, நல்ல பெரிய கோழியா பார்த்து அறுக்கலாமான்னு சொல்லிட்டு எனக்கு சரியான கோபம் வந்துருச்சு. என்ன ஹதீஸ்ல வருதா இல்லையா, ஜும்மாவும் அன்னைக்கு முதல்ல போனா ஒட்டகம், ரெண்டாவது மாடு, அப்புறம் கோழி, அப்புறம் முட்டைன்னு சொல்லிட்டு கோழியா இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது. அதனாலதான் தெளிவா சொல்லிடுறாங்க பஹீமத்துல் அனாம். சரியா, இரண்டாவது நிபந்தனை மார்க்கம் நிர்ணயித்த வயதை எட்டி இருக்க வேண்டும். வயது என்ன? ஒட்டகத்துக்கு அஞ்சு, மாட்டுக்கு ரெண்டு, ஆட்டுக்கு ஒன்று. ஆனா செம்மறி ஆடு நல்ல கொழுத்த ஆடா இருந்துச்சுன்னு சொன்னா ஆறு மாசம் பூர்த்தியானது. அடுத்து இரண்டாவது, மூணாவது நிபந்தனை குறை இருக்கக்கூடாது. நான்காவது நிபந்தனை சொந்தமா இருக்கணும். அஞ்சாவது அடமானம் வச்சுதான் இருக்க கூடாது. ஆறாவது நிர்ணயிக்கப்பட்ட இடத்துல பத்தியெல்லாம் ரிப்பீட் பண்ணதனுடைய விளக்கத்தை புரிஞ்சுக்கிட்டீங்களா? இன்னும் அஞ்சு நிமிஷம் கூட ஆகல, நம்ம முடிச்சு சொன்ன குறிப்பிட்ட நேரத்தில் இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலா நபியினா முஹம்மத். அடுத்து எந்த பிராணியை குர்பானை கொடுப்பது மிக ஏற்றமானது, சரியா, ரொம்ப பெஸ்ட் எது அப்படிங்கறத பத்தி பேச போறாங்க. ரொம்ப பெஸ்ட் எது என்றால், ஒருவர் முழுமையாக ஒரு ஒட்டகத்தை கொடுப்பது. உங்களுக்கு அல்லாஹ் தாக்கத் கொடுத்திருந்தான்னு சொன்னா ராஜஸ்தான்ல இருந்து ஒரு ஒட்டகத்தை முழுசா இம்போர்ட் பண்ணி நீங்க கொடுக்கறது, இல்ல முழுசா ஒரு மாடு கொடுக்கறது, இல்ல முழுசா ஒரு ஆடு கொடுக்கறது. அடுத்தது இதுக்கும் முடியலன்னு சொன்னா குறைஞ்சபட்சம் ஒட்டகத்திலேயோ அல்லது மாட்டிலேயோ ஏழில் ஒரு பங்கை தான் பெற்றுக்கொள்வது, அதற்கு பங்கு கொள்வது. புரிஞ்சுச்சுங்களா? அப்ப இது வந்து மிகச் சிறந்தது. அடுத்து இந்த ஆடோ மாடோ ஒட்டகமோ எதுவா இருந்தாலும் சரி, இந்த குர்பானி பிராணி நன்கு கொழுக்க வைக்கப்பட வேண்டும். நல்ல தீனி போட்டு நல்லா அதுக்கு செலவு பண்ணி நல்ல உடம்ப தேய்ச்சி வைக்கணும். நாளைக்கு அறுக்க போறோம், இதுக்கு எதுக்கு தீனி போடலாம் அப்படின்னு கட்டி வைக்கலாமா? பாருங்க சரியத்தை வந்து நீங்க சிந்திச்சு பார்க்கலாம். என்னடா இது, ஒரு குர்பானி பிராணியா அறுக்க போறோம், அதுதான் அறுக்க போறோமே, அதுக்கு எதுக்கு இவ்வளவு கொழுக்க வைக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப பல விஷயங்களை நீங்க இதுல ஆராய்ந்தா, அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், ஹதீஸிலே நாம் பார்க்கிறோம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது அவர்களுடைய உள்ளத்தில் இருந்த அந்த இரக்கம், அந்த கருணை, அதே போல இந்த ஷரியத்துன் சம்ஹா இரக்கங்கள், கருணைகள், நீதம், என்ன நியாயம், இதனுடைய மொத்த உருவம் தான் நம்முடைய ஷரியத். பின்னாடி பார்ப்போம். நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு பிராணியை அறுக்கிறதா இருந்தா உங்களுடைய கத்தியை நல்ல கூர்மையா தீட்டிக்கிட்டு அறுங்க. அதுக்கு கண்டிப்பா அறுக்கும்போது ஒரு வலி இருக்கணும், ஆனா நீங்க தீட்டாம அறுத்தீங்கன்னா அந்த வலி நீண்ட நேரமாக அதுக்கு இருக்கும். அதனால தீட்டிக்கிட்டு அறுத்தா உடனே அதனுடைய உயிர் போயிடும், வலி தெரியாம போயிடும். ரெண்டாவது இன்னும் எந்த அளவுக்கு சொல்றாங்க, இந்த அதிசு பின்னாடி வரப்போது, அந்த பிராணி கண்ணுக்கு முன்னாடி கத்தியை தீட்டாதீங்கன்னு சொல்றாங்க. அந்த பிராணி அதனுடைய கண்ணுக்கு நேரா கத்தியை தீட்டாதீங்கிறாங்க. இன்னும் எந்த அளவுக்கு, ஒரு பிராணியை அறுக்கும் பொழுது அதுக்கு முன்னாடி இன்னொரு பிராணியை வச்சுக்கிட்டு அறுக்காதீங்கிறாங்க. ஒரு அறுக்கப்படுகிற ஒரு பிராணியுடைய கல்பு வேதனைப்படுவதை கூட விரும்பாதவர்கள் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உமா அர்சல்னாக்கு இல்லா ரஹ்மத்தில் ஆலமீன் அல்லாஹ் சொல்றானே, அகிலங்களுக்கு கருணையாக உண்மை நாம் கருணையாகவே தேவர் உண்மை நாம் அனுப்பவில்லைன்னு சொல்லிட்டு புரியுதா? குதிரை மேல நீங்க சவாரி பண்ணீங்கன்னு சொன்னா ஒரு இடம் வந்துருச்சு அப்படின்னா குதிரை மேல உட்கார்ந்துகிட்டே நீங்க எதிர்பார்த்து அங்க நிக்காதீங்க, இறங்கி நீங்க தனியா நில்லுங்கிறாங்க. எப்படி? ஏனென்றால் நீங்கள் பயணிப்பதற்கு தான் அல்லாஹ் உங்களுக்கு குதிரையை கொடுத்திருக்கிறானே தவிர நாற்காலியாக ஆக்கிக் கொள்வதற்கு கொடுக்கவில்லை. எவ்வளவு பெரிய விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. உலகத்துல எந்த ஒரு தத்துவ விஞ்ஞானியாவது சொல்லி காட்ட முடியுமா? எந்த ஒரு துறவியாவது சொல்லி காட்ட முடியுமா? இப்ப இது எதுக்கு சொல்றோம்னு சொன்னா, இந்த இடத்துக்கு தோதுவா, சில பேர் பாக்குறோம் நம்ம கரிமாடு கரியாடு அப்படின்னு வெளி மாநிலங்களிலிருந்து ஆடு மாடுகளை கொண்டு வருவாங்க, கொண்டு போய் விக்கிறதுக்காக வேண்டின்னு சொல்லிட்டு பட்டினி போட்டு கொண்டு வருவாங்க. என்ன செய்வாங்க, பட்டினி போட்டு அதுக்கு முறையான தீனி இல்லாம 10 மாடு அடைக்க வேண்டிய அந்த லாரியில எத்தனை மாட்டை அடைச்சு வச்சிருப்பான், 20 மாட்டை அடைச்சு வச்சிருப்பான். இந்த மாதிரி எல்லாம் கொடுமைப்படுத்தப்படுவதை நமக்கு நம்முடைய மார்க்கம் ஷரியத்தாகவே தடுத்து விடுகிறது. அவங்களுக்கு எல்லாம் அப்படி கிடையாது, ஹியூமன் ரைட்ஸ் ஒண்ணு தேவை, அப்புறம் ஒரு ரைட்ஸ், உயிரினங்கள் ரைட்ஸ், அந்த ரைட்ஸ், ப்ளூ கிராஸ், அது இதுன்னு. ஆனா அந்த லூசு பிடிச்ச ப்ளூ கிராஸ் உடைய நிலைமை என்ன, மனுஷன் எப்படி செத்தாலும் பிரச்சனை கிடையாதுப்பா, ஆனா நாய் சாகக்கூடாது. என்ன, மனுஷன் எப்படி செத்தாலும் பிரச்சனை கிடையாது, ஆனா நாய் மட்டும், அதுவும் தெருநாய் குறிப்பா, அதுலயும் சொறி நாய், அதுலயும் வெறி நாய், அது சாகக்கூடாது. கேட்டா ப்ளூ கிராஸ், நாங்கள் எல்லாம் உயிரினங்களை பாதுகாக்கிறோம் சொல்லிட்டு கேவலத்துல கேவலம் இல்ல. இந்தியாவில் சர்வேல எழுதுறாங்க, குறைஞ்சபட்சம் இந்தியால 20,000 பேர் வெறிநாய் கடித்து ஒவ்வொரு வருஷமும் செத்துக்கிட்டு இருக்காங்க. கடைசி வரைக்கும் நோயோட கஷ்டப்படுறவங்க எத்தனை பேர் இல்லாம. சரி, இப்ப விஷயத்துக்கு வருவோம். அப்ப சுசுல்லா என்ன சொல்றாங்க, நாளைக்கு சில சமுதாயத்தில் இப்படியும் சில கஞ்சர்கள் இருப்பார்கள், இந்த நாளைக்கு தான் அறுக்க போறோமே, எதுக்குடா இதுக்கு ஒரு 10 ரூபா புல் கட்ட வாங்கி வேஸ்டாக்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பட்னியா போட்டக்கூடாது, அதை நன்கு கொழுக்க வையுங்கள் என்பது. எனவே இதை மார்க்கமாகவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லிவிட்டார்கள். அதே போல நல்ல பாக்குறதுக்கு அழகா இருக்கணும், அந்த ஆடு எப்படி இருக்கணும், நல்ல கொம்பு, நல்ல கலர், வாட்ட சாட்டமா, அப்படியே அதை பார்த்தாலே மாஷால்லா, அதை வாங்கி வீட்டுக்கு வாங்கிட்டு வரணும், அதை வைக்கணும் என்ற அளவுக்கு அது நன்கு பெருத்த, நன்கு கொழுத்த, அழகானதாக இருக்க வேண்டும். ஏன்னா ஹதீஸ்ல எப்படி வருதுன்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி, அவர்களுடைய அந்த குர்பானியை பற்றி அபூ சயீத் குத்ரி அறிவிக்கின்றார்கள், வஹன் நபிய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிகபிஷின் அக்ரன ஃபஹீலின் யாக்குலு ஃபி சவாதின் வயன்ذரு ஃபி சவாதின் வயம்ஷி ஃபி சவாதின் அக்ரஜஹுல் அர்பஅ. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல கொம்பு உள்ள நல்ல ஆண் ஆட்டை அறுத்தார்கள். நல்ல கொடுத்த கொம்புள்ள ஆண் ஆட்டை அறுத்தார்கள். அது சாப்பிடுறதும் கருப்புல சாப்பிடுது, பார்த்தாலும் கருப்புல பாக்குது, நடந்தாலும் கருப்புல நடக்குது. அப்ப என்னங்க, அதாவது அதனுடைய வாய் பக்கமும் அதனுடைய கண் பக்கமும் அதனுடைய காலும் கருப்பா இருந்துச்சு, மற்ற உடல்லாம் அப்படியே வெளிமையா இருந்துச்சு, அது பாக்குறதுக்கே ஒரு அழகாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஆட்டை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறுத்தார்கள். இன்னும் சில ஹதீஸ்ல வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்பானிக்காக வேண்டி ஆடுகளை வாங்கினால் கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா லஹா இஷ்தரா கபிஷைனி ஸமீனைனி وفي ضف وفي لفظ موجوعين رواه احمد مسند احمد ري حديث பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்பானி கொடுக்க நாடினால் இஷ்தரா வாங்குவார்கள், விலைக்கு வாங்குவார்கள். அப்ப இதுல என்ன தெரிகிறது, நம்மள்ட்ட ஆடு இல்லைனாலும் கூட இதுக்காக வேண்டி நல்ல ஆட்டா நம்ம வாங்கணும். அதுல பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கும் பொழுது கபிஷ், கபிஷ் என்று சொன்னால் இந்த கொம்பு முளைத்த நல்ல பெரிய ஆட்டுக்கு கடான்னு சொல்றோம் பாருங்க, நம்ம சொல்லும்போது அந்த மாதிரி பார்த்தாலே அது ஒரு 100 ஆடு நின்னாலே அது தனியா தெரியும், அப்படியே முரட்டு கால மாதிரி அப்படியே கொம்ப நிமித்தம் நிக்கும். அந்த மாதிரி கபிஷி வாங்குவார்கள், சமீனணி நல்ல கொழுத்ததை வாங்குவார்கள். இன்னொரு அறிவிப்பில் வருகிறது, காயடிக்கப்பட்டதை வாங்குவார்கள். அப்ப சில பேருக்கு சந்தேகம் இருக்கும், காயடிக்கப்பட்டதை குர்பானி கொடுக்கலாமா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது வந்து குறை கிடையாது. சில பேர் என்ன விளங்கிப்பாங்க, காயடிச்சத குறைன்னு விளங்கிப்பாங்க, குறை கிடையாது. அது மாமிசத்தை இன்னும் சுவை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும், அதே போல நல்ல கொழுக்கும் அது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்பானிக்காக வேண்டி ஆடு வாங்கினால் நல்ல கொம்பு முளைத்த ஆண் ஆட்டை வாங்குவார்கள், கொழுத்த ஆட்டை வாங்குவார்கள், காயடிக்கப்பட்ட ஆட்டை வாங்குவார்கள். அதே போல இந்த குர்பானியுடைய பிராணிகள் விஷயத்துல இந்த குறைகள் ஏற்கனவே சொன்னோமா இல்லையா, அந்த குறைகள் அறவே இருக்கக்கூடாது. அடுத்து சில குறைகள் இருக்குது, அந்த குறைகளை தவிர்ப்பது நல்லது. அதுல குறிப்பா என்னன்னு சொன்னா, சில பேர் இந்த ஆட்டுடைய காதுகளை பல வண்ணமா வெட்டுவாங்க, கிராஸ்ல வெட்டுவாங்க, அகலத்துல வெட்டுவாங்க, ரவுண்டு போட்டு வச்சிருப்பாங்க, பாதியா வெட்டி விட்டுருப்பாங்க. இந்த மாதிரி காதுகள் அறுக்கப்பட்ட ஆடுகள் ஆக இருக்கக்கூடாது, தவிர்த்துக்கிறது நல்லது. அதே போல கொம்பு எங்கேயாவது முட்டிக்கிட்டு சண்டை போட்டு மொத்தமா கொம்பு உடஞ்சி மொட்டத்து, கொம்பு ஏற்கனவே இருந்தது உடஞ்சிருக்க கூடாது, கொம்பே முளைக்கல அது தப்பு கிடையாது, இருந்த கொம்பு உடஞ்சு முற்றிலும் மொட்டை தலையாக ஆனதாக இருக்கக்கூடாது. அதே போல சில ஆடுகள் ஆரம்பத்தில் கண்ணு உள்ளதா தான், அதாவது கண்ணு பார்வை உள்ளதா தான் இருந்துச்சு, பின்னாடி ஏதோ ஒரு காரணத்தினால அந்த கண்ணு பார்வை போய் கண் இல்லாம கண்ணுடைய பார்வை இழந்து போச்சு. அந்த மாதிரி இருந்தாலும், அதாவது கண்ணு அதனுடைய இடத்துல இருக்குது பார்வை போயிருச்சு ஏதாச்சும் ஒரு நோயினால, அந்த மாதிரி இருந்தாலும் தவிர்த்து கொள்ளணும். அதே போல அதாவது ஒரு சில ஆடுகள் இருக்கும், பார்க்க நல்லா இருக்கும், சாதாரணமா இருக்கும், சாதாரணமா நடக்கும், ஆனா மொத்தமா ஓட்டிக்கிட்டு போகும் பொழுது வேகமா மற்ற ஆடுகளோட ஈடு கொடுத்து ஓட முடியாது, அடிச்சு அடிச்சு விரட்டிக்கிட்டே போனாதான் இருக்கும். அப்ப அங்கேயும் சரி ஏதோ சம்திங் அந்த ஆட்டுல ஒரு பலவீனம் ஒரு குறை இருக்கிறது, இதையும் தவிர்த்துக்கிறது நல்லது. ஆனா முன்னாடி சொல்லப்பட்ட மாதிரி உள்ள குறைகள் அல்ல, அந்த குறைகள் இருந்தா முற்றிலும் தவிர்த்து குர்பானி ஜாயிஸ் கிடையாது, இது தவிர்ப்பது நல்லது. சரியா, ஸல்லல்லாஹு அலா நபியினா முஹம்மத். அதே போல சில சமயத்தில் வந்து வால்களை வெட்டி இருப்பாங்க, ஆடு மாடு ஒட்டகத்தினுடைய வால்களை வெட்டி இருந்தாலோ அல்லது அதனுடைய பின்பக்க பகுதிகளை வெட்டி இருந்தாலோ அந்த மாதிரி இருந்தா கூடாது. அல்லது எங்கேயாவது கீழே விழுந்து அதனுடைய முன்னாடி உள்ள பல்லு 4 பல்லு அது உடஞ்சி கீழே விழுந்ததுனாலும் அதையும் தவிர்த்துக் கொள்வது நல்லது. அப்ப அடுத்த செய்தி என்னவென்றால், இந்த குர்பானி நாம் எப்படி யார் சார்பாக கொடுப்பது, இங்கதான் நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு மக்கள் பெரும்பாலும் புரிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு தவறான நிலைப்பாடு, ஒரு வீட்டுக்கு நம்ம ஒரு ஆட்டை கொடுத்துருவோம், அப்புறம் அத்தா அம்மா புள்ள மனைவி எல்லாத்துக்கும் எண்ணி ஒரு கூட்டு குர்பானில ஒரு ஒரு பங்கை வாங்கிடுவோம். என்ன இப்படி ஒரு ஃபத்வா மக்களுக்கு மத்தியில் நடமாடுவதை பார்க்கிறோம். அதுவும் குறிப்பா இந்த கூட்டு குர்பானி கொடுக்கிறவங்க அதுக்குன்னு வைத்திருக்கக்கூடிய சங்கமோ அல்லது அமைப்புகளோ இந்த மாதிரி ஃபத்வாவை வேகமா மக்களுக்கு மத்தியில பரப்புவாங்க. ஏன், அப்பதான் கூட்டு குர்பானி பிசினஸ் வேகமா போகுங்கிறதுக்காக வேண்டி. அப்படி கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஹதீஸில் வருகிறது, அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்கின்றார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள் என்றால், அந்த கொம்பு முளைத்த நல்ல ஒரு கடாட்டை கொண்டு வந்தப்ப ஆயிஷா கிட்ட சொல்றாங்க, ஆயிஷா ஹலுமி அல் முதியத்த, கத்திய கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இதுல இருந்து என்ன தெரிகிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல அவங்களுடைய குடும்பத்தாரோட சேர்ந்து குர்பானி கொடுத்தாங்க, அந்த குர்பானி கொடுக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியில மனைவியும் கலந்து கொண்டார்கள் என்று. அதாவது ஒரு யதார்த்தமான வாழ்க்கை, எல்லா விஷயத்திலையும் பங்கு பெறுவது, எல்லா விஷயத்திலையும் சகஜமா இருக்கிறது, எல்லாம் ஒரு பிராக்டிக்கல் லைஃப். சும்மா பந்தா காட்டுற லைஃப் இருக்கா இல்லையா, தமிழ்ல மெட்ராஸ் மொழியில சொல்றதா இருந்தா இந்த சீன் காட்டுற லைஃப், அப்படியே தன்னை பெரிய ஆள் மாதிரி அப்படியே பந்தா பண்ணி காட்டிக்கிறது, இதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் லைஃப் வேஸ்ட். அவங்க பாக்குறதுக்கு என்னமோ இது ஒரு பெரிய, தங்களுக்கு ஒரு பிரஸ்டீஜ் மாதிரி, இதெல்லாம் ஒரு பெருசு மாதிரி நினைப்பாங்க. ஆனா சும்மா அர்த்தமற்ற லைஃப். உண்மையிலே அர்த்தமுள்ள லைஃப் என்ன, சகஜமாக எல்லா மனிதர்கள ஒரு மனிதரும் அறுக்கணுமா, நானும் தலப்பா கட்டிக்கிட்டு நானும் அறுக்க தயார், உரிக்கணுமா நானும் உரிக்க தயார், வெட்டணுமா நானும் வெட்ட தயார். இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சகஜமான வாழ்க்கை. இப்ப சொல்றாங்க ஆயிஷா, அப்ப என்ன தெரியுது, இதுல இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆட்டை பிடிச்சிட்டு இருக்கிறாங்கன்னு தெரியுது. இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் அந்த மாதிரி பழகிறோம், ஆடா ஆடா எப்படி இருக்கும், அதுவும் குர்பானி ஆடு நாலு ஆட்டோட கட்டி இருக்கும்போது அந்த பக்கம் இது இருக்கும், இந்த பக்கம் அது இருக்கும், விழுக்க இருக்கும், இவர் இங்க இருந்து போகவே மாட்டாரு, நவாபு ராவுத்தர் புரியுதா, இதெல்லாம் வேலைக்காவாது, இதெல்லாம் இபாதத் ஆகுமா, இதெல்லாம் இபாதத் ஆகுது. உங்க நவாபித்தனம் உங்க ராவுத்தர் தனத்துல நீங்க கொண்டு போய் செஞ்சிடலாம், நல்லா பேக் பண்ணி அல்மாரியில வச்சுட்டு இங்க சாதாரண சகஜமான ஒரு முஸ்லீமா இபாதத்தை நிறைவேற்றக்கூடிய முஸ்லீம் ஆயிடும். இங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்லிக் கொள்வது நல்லது, ரொம்ப பேர் விளங்கி வச்சிருக்கிறாங்க, ஆடு மாடு ஒட்டகத்தினுடைய சிறுநீரும் அதனுடைய புழுக்கைகளும் நஜிஸ் என்று கிடையாது, நஜிஸ் என்று விளங்கி வச்சிருக்கிறாங்க, நஜிஸ் கிடையாது. இப்ப பாருங்க ஷரியத்தினுடைய சட்டத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றிலையும் நூற்றுக்கணக்கான நுட்பங்கள் இருக்கும். ஆடுகளோடையும் மாடுகளோடையும் ஒட்டகத்தோடையும் பழகக்கூடிய ஒரு விவசாயி என்ன செய்வான், இது நஜிஸ் இருந்தா அவன் எத்தனை கையிலேயே வாங்கி வைப்பான் சொல்லுங்க, எத்தனை டிரெஸ் அவன் வாங்கி வைப்பான் யோசிச்சு பாருங்க. சரியத்து ஒண்ண சொல்லி இருக்குன்னு சொன்னா சும்மாவா விஷயம். அதனாலதான் எதனுடைய கறிகள் சாப்பிடப்படுகிறதோ, மாமிசங்கள் உட்கொள்ளப்படுகிறதோ, அதனுடைய சிறுநீரோ விழுக்கைகளோ நஜிசு கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவை சுத்தி தவாஃப் செய்வாங்க, தொழுதுகிட்டு இருப்பாங்க, சஹாபாக்கள் தொழுதுகிட்டு இருப்பாங்க, சுத்தி ஒட்டகத்துல குதிரையில தவாஃப் நடந்துகிட்டே இருக்கும். என்ன செய்ய முடியும், பையா கட்ட முடியாதுக்கு என்ன, யோசிச்சு பாருங்க, பேஞ்சுகிட்டு இருக்கும், மூண்டுகிட்டு இருக்கும், உழுக்க போட்டு எடுத்து போட்டு இருப்பாங்க, அங்க தொழுதுகிட்டே இருப்பாங்க. பிராக்டிக்கல் லைஃப். என்னங்க மார்க்கம் என்பது ஒரு என்ன சொல்றது, பிராக்டிக்கல், அதாவது செய்முறைக்கு உட்பட்ட லைஃப் அது. அப்ப அந்த மாதிரி குர்பானி பிராணியில அதனுடைய மூத்திர அதனுடைய தோல்ல பட்டுருக்குது, அதை பட்டுருக்குதா, அதெல்லாம் அசூசையா கருதிக்கிட்டு கை வைக்க வைக்கப்பட்டுக்கிட்டு எப்ப பாய் நீனே அறுத்திருப்பா, எது உரிக்க வந்துருப்பான் பாருங்க, சரி உனக்கு உரிக்கதான் தெரியல நீனே அறுத்திருப்பான், இந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது. இதெல்லாம் வந்து மனசுல உள்ள இந்த அருவலுப்பு வசுவசா குரூப்ஸ் இவங்க எல்லாம். அன்னைக்கு கூட டாக்டர் அப்துல்லா சொல்லி காட்டினாங்கல்ல, பத்து தடவை ஊழல் செய்வான்னு சொல்லிட்டு, என்ன இந்த மாதிரி ஒரு வசுவசாக்கள், வீணான மனக்குழப்பங்கள், அதை பார்த்துட்டு அசூசியாக்கிறது, இதெல்லாம் செய்யக்கூடாது. நீங்களும் பழகுங்க, உங்க பிள்ளைங்களையும் பழகுங்க. அப்ப ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆயிஷா கத்திய கொண்டு வாமா ஹலுமி அல் முதியத்த. அப்ப ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா ரெடியா கத்தியை வச்சிருக்காங்க, எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்ப அந்த மாதிரி மனைவி என்ன செய்யணும், நீ கத்திய தூக்கவே பயப்படுதுங்க, எல்லாத்தையும் தூக்கி பழகணும், கத்தியை தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் என்ன செய்யறாங்க, பிஸ்மில்லா அலிஸ்லாம் கொண்டு வந்த உடனே அதை படுக்க வைக்கிறாங்க. படுக்க வச்சதுக்கு பிறகு தன்னுடைய ஒரு கால் அதனுடைய கன்னத்துல வச்சுக்கிட்டு பிஸ்மில்லா அல்லாஹும்ம தகப்பல் மின் முஹம்மதின், தன்னுடைய பேரை சொல்றாங்க, ஓ மின் ஓ ஆலி முஹம்மதின், ஓ மின் உம்மதி முஹம்மதின், யா அல்லாஹ் முஹம்மதின் சார்பாக, முஹம்மதுடைய குடும்பத்தார் சார்பாக, முஹம்மதுடைய உம்மத்து சார்பாக இதை ஏற்றுக்கொள்ளு சொல்லி அந்த ஆட்டை அறுக்கிறாங்க. புரியுதா? அதே போல இன்னும் சில ஹதீசுகளை வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் சார்பாகவும் தன்னுடைய கிளையார்கள் சார்பாகவும், அதே போல இன்னொரு ஆட்டை தன் உம்மத்துகள் சார்பாகவும் அறுத்தார்கள். ஒரு ஆட்டை தன் சார்பாக தன்னுடைய குடும்பத்தினர் சார்பாக, இன்னொரு ஆட்டை தன்னுடைய உம்மத்தினர் சார்பாக அறுத்தார்கள். அப்ப அபு அய்யூப் அன்சாரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ் மிக முக்கியமானது. இந்த பாடத்துல இப்னு மாஜா திருமதியில இடம்பெறுகிறது. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல நாங்க ஒரு ஆடு வாங்குவோங்க, ஆட்டை வாங்கி அந்த வீட்டுடைய தலைவர், புரியுதா, கணவனா இருந்தா கணவன், அவரு தன் சார்பாகவும் தன் குடும்பத்தார்கள் சார்பாகவும் அறுப்பார், எல்லாரும் சாப்பிடுவாங்க, மற்றவங்களுக்கு நாங்க கொடுப்போம். அதாவது வீட்டில் உள்ள ஒவ்வொருத்தங்கள் சார்பாகவும் நாங்க தனித்தனியா வாங்கினது கிடையாது. அப்போ ஒரு ஆடோ அல்லது ஒரு மாடோ அல்லது ஒரு ஒட்டகமோ அதை வந்து தன் சார்பாக தன் குடும்பத்தினர் சார்பாக நியத்து வச்சுட்டா, அப்ப குடும்பத்தினர் என்று சொன்னா இவருடைய ரத்த உறவினர்கள் யாரெல்லாம் மூத்தா போனாங்களோ அவங்கெல்லாம் கூட வந்துருவாங்க. அதே போல உயிரா உள்ள எல்லா குடும்பத்தினர்களும் வந்து விடுவார்கள். அதனால கவலைப்பட தேவையில்லை, ஒவ்வொருத்தங்களுக்கும் தனியா குர்பானி வாங்க வேண்டும் என்று. சரியா? அப்ப இது வந்து பொதுவான இந்த சட்ட திட்டங்கள். அல்லாஹும்ம ஸல்லி அலா நபியினா முஹம்மத். அப்ப இந்த ஹதீஸுகளுக்குள்ளே நாம் ஒரு விஷயத்தையும் அங்கே விளங்கி இருக்கலாம். அறுக்கும் பொழுது சொல்ல வேண்டிய என்ன திக்ரு? பிஸ்மில்லா சொல்லணும், அல்லாஹு அக்பர் சொல்லணும், அல்லாஹும தக்கப்பல். இப்ப நீங்க நேரடியா கொடுக்கறதா இருந்தா உங்க பேரை சொல்லி அல்லாஹும தக்கப்பல் மின் உமர் ஓ மின் உசரத்தி உமர் அல்லது ஓ மின் ஆலி உமர். அரபி தெரியலையா? அதான் தெரியுமா? தெரியாதுன்னு சொல்லிட்டு அதனால யா அல்லாஹ், என் சார்பாக, என் குடும்பத்தார்கள் சார்பாக நான் அறுக்கிறேன். இன்னைக்கு தமிழ் கூட சில பேருக்கு பேச தெரிய மாட்டேங்குது, எல்லாம் இங்கிலீஷ்லயே பேசி பழகுறாங்க கான்வெர்ட்ல படிக்கிறதுனால. சரி, ஏதோ ஒரு மொழியில சொல்லிக்குங்க. சரியா? அப்ப அதாவது பிஸ்மில்லா சொல்றது, அல்லாஹு அக்பர் சொல்றது, யா அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள சொல்றது. இப்ப ஒருத்தர் உங்கள்ட்ட ஒரு ஆட்டை வாங்கி கொடுத்துட்டாரு, எப்பா நான் இந்த ஊர் இந்த வருஷம் ஊர்ல இல்லப்பா வெளியூர் போறேன், நீ அறுத்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்ப நீங்க என்ன செய்யணும்? பிஸ்மில்லா அல்லாஹு அக்பர் சொல்லி யா அல்லாஹ் அந்த அவருடைய யார் கொடுத்தாரோ அவருடைய பேரை சொல்லி அவர் சார்பாக நீ இதை ஏற்றுக்கொள். புரியுதுங்களா? இது வந்து சொன்னா ஸல்லல்லாஹு அலை நபியினா முஹம்மத். அப்புறம் இன்னொரு சில ஒழுக்கங்கள் இருக்குது இந்த அறுக்கிறது சம்பந்தப்பட்டதுனால, அதையும் சேர்த்து நம்ம சொல்லிடுறோம். அதாவது ஒட்டகமாக இருந்தால் அதை நிக்க வச்சு அறுப்பாங்க. ஒட்டகமா இருந்தா அதை கழுத்தை லேசா மடக்கி, அது கூர்மை ரெண்டு பக்கம் கூர்மையான உள்ள ஒரு கத்தியா இருக்கும். அது அதனுடைய கழுத்துடைய அந்த கரெக்டா அந்த உயிர் நரமும் அந்த உணவு குழாய் நரமும் வர இடத்துல குத்தி கீழே இப்படி இழுத்து விட்டுருவாங்க. அப்படியே துண்டிச்சிடும். துண்டிச்சோன்னா அதனுடைய முன்னங்காலை மடக்கி விட்டு அப்படியே சாய வச்சிருவோம், படுக்க வச்சிருவாங்க. மற்ற ஆடு மாடுகளாக இருந்தா படுக்க வச்சு அறுக்கணும். அதே போல அறுக்கிறவர் கண்டிப்பா தொழுகையாளியாக இருக்க வேண்டும். அறுப்பவர் நம்முடைய முன்னோர்கள் எழுதி வைக்கும் பொழுது முஸ்லீமா இருக்கணும், ஆக்கிலா இருக்கணும், சின்ன பையனா இருக்கக்கூடாது, பைத்தியமா இருக்கக்கூடாதுன்னு எழுதினாங்க. பின்னாடி வந்த மார்க்கறிஞர்கள் இதையும் சேர்த்து எழுதிட்டாங்க. ஏனென்றால் தொழுகையை விடுவது என்ற ஒரு செயல் முஸ்லிம்களிடத்தில் எப்போது உருவானதோ, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் காலத்திலேயோ சஹாபாக்கள் காலத்திலேயோ அவன் முஸ்லீம் ஆனா தொழுகவும் மாட்டான் அப்படி ஒரு நிலைப்பாடு அங்க கிடையாது. தொழுகையை விட்டவன் ஒரு முஸ்லீம் என்ற ஒரு கான்செப்ட் என்ற ஒரு நிலைப்பாடு அங்க கிடையாது. முனாஃபிக்குகள் கூட என்ன செய்வாங்க? தொழுகையின் நேரத்தை மறந்து தொழும் தொழுகையாளிகளுக்கு வயல் உண்டாகட்டும் சொல்லிட்டு. அப்ப தொழுகவே இல்லைன்னா காஃபிர்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சக்கர நரகத்துல வச்சு அடிக்கும் போது அங்க அல்லாஹ் சொல்றான், இவன் மூமினாக இல்ல, இவன் தொழுகல, இவன் ஜகாத் கொடுக்கலன்னு சொல்லிட்டு. அதாவது இந்த தொழுகைக்காக வேண்டி இபாதத் படைத்த இறைவனை வணங்கணும், அதுக்காக கூட இவன் ஈமானை ஏற்றுக்கொள்ளலையே. அல்லா கொடுத்த நேமத்தை ஏழை எளியவர்களுக்கு செலவு செய்யணும், அதுக்காக கூட இவன் ஈமானை ஏற்றுக்கொள்ளலையே. அப்ப இந்த தொழுகை இல்லாதவர்கள் அறுக்கிற பிராணி நமக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டதல்ல, அவற்றை சாப்பிடுவது கூடாது. அதனால யாரு நீங்க கசாப் கடை பாய கூட்டிட்டு வந்தாலும் உங்களால அறுக்க முடியலன்னு சொன்னா தொழுகையாளியா. இன்னொரு சில விஷயத்தை நம்ம கூடுதலா சேர்த்துக்கொள்றோம். அதாவது அடிப்படையில உள்ளது என்ற காரணத்தினால கையில தாயத்து கட்டிருந்தா வெட்டி விட்டு தௌபா செய்ய வைங்க. அதே போல இந்த கபரு தர்கா இந்த மாதிரியான நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தா இந்த நம்பிக்கைகளிலிருந்து அவர்களை தௌபா செய்ய வைக்க வேண்டும். புரியுதா? இந்த விஷயங்களை நம்ம கவனத்தில் வைக்கணும். அதே போல அறுக்கப்படுகிற அந்த பொருள் எதை கொண்டு அறுக்கிறோமோ அது இரும்பால் ஆன ஒரு நல்ல கூர்மையானதாக இருக்க வேண்டும். அல்லது பண்டைய காலத்தில் நீங்க பார்த்திருப்பீங்க பழங்கள் எல்லாம், அதாவது கூர்மையான கல்லு பாறாங்கல்ல வந்து கூர்மையா செஞ்சு வச்சிருப்பாங்க கத்தி மாதிரி, அந்த மாதிரி இருந்தா அனுமதிக்கப்பட்டது. ஆனா அதே சமயத்துல சில பேர் நகை வச்சிருப்பாங்க, இந்த காஃபிர்கள் எல்லாம் செய்வாங்க, இதெல்லாம் நமக்கு தடுத்துட்டாங்க. கூர்மையான நகத்தை வச்சோ அல்லது பல்ல வச்சு புரியுதுங்களா, அதை கடிச்சு எடுக்கிறதோ வெட்டி எடுக்கிறதோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. அதே போல இந்த குர்பானி பிராணியினுடைய இந்த ஒழுக்கங்கள்ல ஒன்று என்னன்னு சொன்னா, அறுக்கப்படும் பொழுது அதனுடைய முகம் வந்து கிபிலாவை பார்த்திருக்கணும், அதனுடைய முகம் கிபிலாவை பார்த்திருக்கணும். இப்ப உதாரணத்துக்கு நமக்கு வந்து இது கிபிலான்னு இருக்குன்னு வச்சுங்களேன், இப்ப இதனுடைய முகம் கிபிலாவை பார்த்திருக்கணும் சொன்னா, அந்த பிராணிய நம்ம வந்து கால் இந்த பக்கம் வச்சு முகம் இந்த பக்கம் இருக்கிற மாதிரி நம்ம படுக்க வைக்கணும் சரிங்களா. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அந்த அறுக்கின்ற விஷயத்தை குறித்து, அல்லாஹு தஆலா ஒவ்வொரு பிராணியின் மீதும் நீங்கள் நன்மை செய்ய வேண்டும், அதற்கு உபகாரம் புரிய வேண்டும் என்று எழுதியிருக்கிறான். எனவே நீங்கள் ஒரு கொன்றாலும் அழகிய முறையிலே கொள்ளுங்கள், நீங்கள் அறுத்தாலும் அழகிய முறையிலே அல்லுங்கள். கொன்றாலும் அழகிய முறையில் கொள்ளுங்கள்னா, இப்ப கிசாஸ்ல ஒருத்தங்களை கொல்றாங்க பாருங்க, ஒருத்தர் ஒருத்தரை கொலை செஞ்சிட்டாரு, இப்ப பழிக்கு பழி கொல்லணும், அப்ப இவர் கொல்லதானே போறோம், எப்படி கொன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாக்குறோம். நம்ம அமெரிக்கா அந்த மாதிரி பல நாடுகள் எல்லாம் மேலை நாடுகள் ரொம்ப முத்துன அறிவாளிகள் என்ன செய்யறாங்க, கரண்ட் ஷாக் கொடுக்கறாங்க, சுலோ பாய்ஷன் ஏத்துறாங்க, இந்த மாதிரி எல்லாம் செய்யறாங்க. இதெல்லாம் கூடாது. என்ன செய்யற, நல்ல கூர்மையான தீட்டப்பட்ட வாளை கொண்டு ஒரே வெட்டில கழுத்து தனியா வெட்டி எடுத்துட்டுமே தவிர, கொஞ்சம் கொஞ்சமா வேதனை செஞ்சு அணு அணுவா அவரை கொல்றது இந்த மாதிரி எல்லாம் கூடாது. அதே போல நீங்கள் அறுத்தால் அழகிய முறையில் அருங்கள், நீங்கள் உங்களுடைய அந்த அறுக்கின்ற அந்த பொருளுடைய கூர்மையை நன்கு தீட்டிக் கொள்ளுங்கள். தன்னுடைய அந்த அறுக்கப்படுகிற அந்த பிராணிக்கு அவர் ராகத்தை கொடுக்கட்டும், அத சீக்கிரமா அது மோத்தா போட்டோம், ராகத்தா மோத்தா போட்டோம், துடிச்சு துடிச்சு மோத்தா போக வேணாம் சரிங்களா. ஸல்லல்லாஹு அலா நபியினா முஹம்மத். இப்ப ஏற்கனவே சில விஷயங்களை நம்ம கூறிவிட்டோம், அதாவது அந்த பிராணிக்கு முன்னாடி கத்தியை தீட்டுறதோ அல்லது இன்னொரு பிராணிக்கு முன்னாடி வச்சு இன்னொரு பிராணியை அறுக்கிறதோ இதெல்லாம் கூடாதுன்னு சொல்லிட்டு, இந்த விஷயங்களை எல்லாம் நம்ம கவனத்துல கொள்ளணும். இன்னும் சில விஷயங்கள், அதாவது இப்ப எப்படின்னு சொன்னா, இப்ப ஒரு உதகையா கொடுக்கின்ற அந்த பிராணி, உதகையா கொடுக்கின்ற அந்த பிராணி அது எப்படி உதகையாவிற்காக வேண்டி என்று குறிப்பாகும் என்று சொன்னா, இப்ப நீங்க மார்க்கெட்ல போயிட்டு துல்ஹஜ் மாசம் வந்துருச்சு, நீ ஒரு மனசுல நியத்து ஒரு ஆட்டம் வாங்குறீங்க, ஒரு மாட்டம் வாங்குறீங்க, இதை உதகையாக்கு கொடுப்போம் அப்படின்னு உங்களுடைய எண்ணத்தோட நீங்க வாங்கிட்டீங்கன்னு சொன்னா, அதை கண்டிப்பா உதகையாவுக்கு தான் கொடுக்கணும். வாங்கிட்டே போறீங்க, ஒருத்தர் வர்றாரு, பாய் எவ்வளவுக்கு வாங்கினீங்க அப்படின்னு கேக்குறாரு, அத்தர் ஆஹா சரி ஓகே, இவர் 4000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தாரு, 5000 ரூபா அவர் கேக்குறாரு, கொடுத்துட்டு மாத்தி போன் பாக்கலாமா, இந்த மாதிரி எல்லாம் நியத்துக்களை மாத்தி எந்த பிராணியை வாங்குறாரோ அந்த பிராணியை அவர் அறுத்தாக வேண்டும். ஒன்று வாங்கும் பொழுது நியத்து வைப்பதன் மூலமாகவோ அல்லது வாங்கினதுக்கு பிறகு இது உதகையாவுக்காண்டி வாங்கியிருக்கிறேன் என்று வாயால சொல்லிட்டாலோ அது உதகையாவுக்காக வேண்டி ஆகிவிடும். அதை வேறு ஒரு விற்பதோ அல்லது வாங்குவதோ அல்லது அதை அடமான வச்சு வைப்பதோ இந்த மாதிரியான பயன்பாடுகளில் அவற்றை பயன்படுத்த கூடாது. சரி, மோத்தா போயிட்டாரு, வாங்கிட்டாரு, மோத்தா போயிட்டாரு, இப்ப என்ன செய்யறது? இப்ப எல்லாம் நப்சு விளையாடுற வாரிசுதாரங்க தானே அதிகம், என்ன அதை வந்து வித்து அவங்க பங்கு போட்டுக்கலாமா? பங்கு போடக்கூடாது. அவர் சார்பாக அந்த பிராணியை அவர்கள் அறுத்துத்தான் ஆக வேண்டும். அதே போல அந்த குர்பானி பிராணி, ஒட்டகம் மாடு இந்த மாதிரி பிராணிகளை வாங்கும் பொழுது அவற்றை தன்னுடைய பயன்பாட்டில் பயன்படுத்தக்கூடாது. அதுல வாகனிக்கிறதோ அல்லது வந்து அதை வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்துறதோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. பால் கறக்கிறதா இருந்தா கூட அதை கறக்கலன்னு சொன்னா அதுக்கு வலிக்கும், அந்த மாதிரி இருந்தாதான் அதை கறக்கணுமே தவிர, இல்லை என்றால் அதை அதனுடைய நிலைமையிலேயே நாம் அப்படியே விட்டுவிட வேண்டும் சரிங்களா. அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் குர்பானியிலே நாம் ஒரு பிராணியை வாங்குவதை கொண்டு அது குர்பானிக்கென்று உதகையாவுக்கென்று குறிப்பாகிவிடும் அல்லது நியத்தை கொண்டு குறிப்பாகிவிடும். நாம் உதகையாவிற்கு என்று முடிவு செய்து விட்டால் அதை வேறு பயன்பாட்டில் பயன்படுத்தக்கூடாது. இப்ப திருடு போயிருச்சு என்ன செய்யறது? அல்லது வச்சியம் காணா போயிருச்சு என்ன செய்யறது? இப்ப இந்த மாதிரி நேரத்துல இது சார்பாக, அதாவது அதுக்கு பதில அவர் ஒன்றை குர்பானி கொடுத்தாக வேண்டும். அதுக்கு அப்புறமா அது கிடைச்சிச்சு, அப்ப பிரச்சனை இருக்கணும்னு அவசியம் கிடையாது சரியா. போதுன்னு நினைக்கிறேன், ஓரளவுக்கு விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா இன்ஷா அல்லாஹ் கேளுங்க, இன்ஷா ஒரு 10-15 நிமிஷத்துல முடிச்சுப்போம் இன்ஷா அல்லாஹ். அரஃபா நோன்பு, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அரபாவுடைய தினத்தில் நோன்பு வையுங்க வேண்டும். அரபா தினம் என்பது என்றைக்கு ஹாஜிகள் அந்த மைதானத்தில் ஒன்று கூடுகிறார்களோ அது அரபாவுடைய நாள். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னா என்ன, அவங்க எங்கிருந்து பிறை பார்த்து செய்தி கேட்டாலும் அந்த பிறையை அவங்க ஏற்றுக்கொள்வாங்க. இப்ப இந்த அடிப்படையில் நாம் சென்று கொண்டால் நிச்சயமா நமக்கு இன்ஷா அல்லாஹ் இந்த புதிய டெக்னாலஜியுடைய காலத்தில் கூட பிரச்சனை வராது. ஏன்னா உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லிம்களும் ஒரே உம்மத்து தான், ரெண்டு உம்மத்து கிடையாது. இமாம் குர்துபி அழகா கேட்கிறாங்க, இப்ப முஸ்லிம்களுக்கு எல்லாம் ஒரு கலீஃபா இருக்கிறாருங்க. இப்ப உதாரணத்துக்கு இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு முஸ்லீம் ஆட்சியாளர், அப்ப என்ன செய்வீங்க, நாலு பேர் நாள் வைப்பீங்களா? அப்ப மட்டும் எல்லாரும் ஒன்னா போயிடுவோம், இல்லன்னா மட்டும் பிரிஞ்சு பிரிஞ்சு போயிடுவோமா? அப்படியே கேக்குறாங்க. இப்ப உலகத்துக்கு எல்லாத்துக்கும் முஸ்லீம்களுக்கு ஒரே கலீஃபா இருந்தாரு, டிக்ளேர் பண்ணிட்டாரு, செய்தி கேக்குறதுக்கு தெரிய வருது, அப்ப மாறுபாடு செய்வீங்களா, எல்லையை மாத்துவீங்களா, இது உங்க எல்லை எங்க இல்லைன்னு பிரிப்பீங்களா? பிரிக்க மாட்டீங்களே. இப்ப அதே போலதான் நமக்கு ஒரு செய்தி வந்துருச்சுன்னு சொன்ன அந்த செய்தி எங்கிருந்து வந்தாலும் சரி, நம்ம தகுந்த ஆதாரப்பூர்வமான செய்தியாக இருந்தா நம்ம ஏற்று நடக்கலாம். பெருநாள் கொண்டாடுவதை பற்றி அது ஒரு நிர்பந்தம், வேற வழி இல்ல. நம்ம பிரிஞ்ச நாலு பேர் மூணு பேர் போய் பெருநாள் நடத்த முடியாது. அதனால நம்முடைய உம்மத்துல பெரும்பாலானவர்கள் எங்க என்னைக்கு பெருநாள் தொழுகிறாங்களோ அந்த டேட்டை நம்ம தொழுதுக்க வேண்டியது. அல்லாஹ் மன்னிப்பானோ. ஒரு பொதுவாக இப்ப சில பேர் கேட்கிறாங்க, ஒரே போனா இருக்குது, அதாவது கூட்டு குர்பானி கூடுமா கூடாதான்னு சொல்லிட்டு. எப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகமோ அல்லது மாடோ அது ஏழு பேர்கள் சேர்ந்து கொடுக்கலாம்னு சொல்லிட்டாங்களோ அது எப்படிங்க கூட்டு சேராம கொடுக்க முடியும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல இந்த மாதிரியான அமைப்புகள் இல்ல. என்ன செய்வாங்க, குர்பானி கொடுக்கணும், அந்த அண்டை விட்டாரு அண்டை விட்டாரு அண்டை விட்டாரு அப்படியே சேர்ந்துப்பாங்க, முடிஞ்சு போச்சு. ஒரு தெருல மற்றவங்களுடைய தேவைகள் தெரியும். இன்றைக்கு தான் எடுத்த வீட்டில் உள்ளவன் பசியா தூங்குறானா சாப்பிட்டு தூங்குறானே தெரிய மாட்டேங்குது. அவங்களுடைய நிலைமையே தெரியாம இருக்குது, பக்கத்து வீட்டுடைய நிலைமை தெரியாம இருக்குது. முஹல்லால நம்ம ஒரு ஜமாத்தா இருக்கிறோமா? ஜமாத்து கிடையாது. நீங்க ஒரு ஊரு, நான் ஒரு ஊரு, அவர் ஒரு ஊர், எல்லாரும் சேர்ந்திருக்கிறோம். நமக்கு மத்தியில நம்ம இணைக்கக்கூடிய ஒரு மஸ்ஜிதோ அல்லது ஒரு மஸ்ஜிதுடைய ஜமாத்தோ இருக்குதா? பெரும்பாலான நகரங்கள் இருப்பது கிடையாது. கிராமத்துல வேணா இருக்கலாம், தெரிஞ்சு போயிடும். எல்லாம் ஒரு வீட்டுக்காரங்க, அண்டை வீட்டுக்காரங்க, மாமா மச்சா அக்கா தங்கச்சி அச்சா அச்சா சாச்சின்னு சொல்லிட்டு குடியிருப்பாங்க, தெரிஞ்சு போயிடும். அப்ப அவர்கள் ஒரு வீட்டுல அந்த தெருவுல உள்ளவங்க யார் யார் ஒட்டகத்துல சேர்றாங்களோ அப்படியே பக்கத்து பக்கத்து வீட்டுல சேர்ந்துக்கலாம். புரியுதா? அது இல்லாத இந்த மாதிரி நகரங்களா இருக்கு. ஒரு விஷயத்தை நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, பிதஅத் என்பது எதுவென்றால் எது மார்க்கத்தில் புதிய ஒரு வணக்கமாக உருவாக்கப்படுகிறதோ அதுதான் பிதஅத். புரியுதா? இருக்கும் ஒரு வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு வழி செய்யப்பட்டால் அது பிதஅத் கிடையாது. உதாரணத்துக்கு மார்க்க கல்வியை பரப்ப வேண்டும், மார்க்க கல்வியை பரப்ப வேண்டும், இது இபாதத்தா இல்லையா? இது இபாதத்தா இல்லையா? இபாதத்து. இப்ப இந்த கிதாப் மார்க்க கல்வியை அச்சடிச்சு இதை விக்கிறோம், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் காலத்துல இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சா இல்ல? இத பிதஅத் எந்த அறிவாளியாவது சொல்வாங்களா? அப்படி சொல்றவங்க அறிவாளியா இருப்பாங்களா? அப்படி சொல்றவங்க மார்க்க அறிஞரா இருப்பாங்களா? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் காலத்துல மதரசா அப்படின்னு ஏதாவது இருந்துச்சா அவங்களுடைய பள்ளிவாசல தவிர? இன்னைக்கு யாராவது சொல்லுவாங்களா மதரசா கூடாதுன்னு சொல்லிட்டு? ஏன் மதரசா என்பது ஒரு புது விஷயம் அல்ல, இருக்கின்ற இல்மை போதிக்கப்படுகிறது. புரியுதா? அதே போலதான் மார்க்கத்தில் உள்ள இபாதத்தை செய்வதற்கு ஒரு வழி உண்டாக்கப்படுகிறது. எத்தீம் கண்ணா திறக்கிறாங்களா இல்லையா? திறக்குதா இல்லையா? ஏழைகளுக்கு விதவைகளுக்கு உதவி செய்யறதுக்காக வேண்டி, அல்லது ஊர்ல உள்ள கஷ்டப்படுறவங்க வறியவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக வேண்டி அந்த ஊர்ல உள்ள மக்கள் எல்லாம் ஒரு அசோசியேஷனோ அல்லது ஒரு கமிட்டியோ ஏதோ ஒண்ணு ஃபார்ம் பண்றாங்க. தப்பாது? தப்பு கிடையாது. மார்க்கம் சொன்ன ஒரு இபாதத்தை, மார்க்கம் சொன்ன ஒரு இபாதத்தை செய்வதற்காக ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு ஏற்பாடு, அதுதான் கூட்டு குர்பானி. புரியுதுங்களா? எப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாட்டிலையோ ஒட்டகத்திலேயோ ஏழு பேர் சேர்ந்து கொடுக்கலாம்னு சொல்லிட்டாங்களோ அங்க எங்கெங்க சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்க முஹல்லால உள்ள ஏழு பேர் தான் கொடுக்கணும்னு சொல்லி? அப்ப மத்த முஹல்லால உள்ளவங்களா முஸ்லீம் கிடையாதா? அல்லது உறவினர்கள் மட்டும்தான் ஒரு குர்பானியில சேர வேண்டும் சொன்னாங்களா? அண்டை வீட்டார்கள் மட்டும்தான் ஒரு குர்பானியில சேர வேண்டும் என்று சொன்னார்களா? இல்லையே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த ஹுதைபியா ஒப்பந்தத்திலேயோ அல்லது ஹஜ்ஜுடைய அந்த பயணத்திலேயோ யாரெல்லாம் வந்தாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய குடும்பத்தார்களும் அல்லது ஒவ்வொரு அன்சாரியும் அவருடைய குடும்பத்தார் மட்டும்தான் சேர்ந்து வந்தாங்களா? கிராமத்திலிருந்து வந்தாங்க, மதினாலிருந்து வந்தாங்க, மக்காலிருந்து வந்தாங்க, எல்லாரும் சேர்ந்து அவங்கவுங்க எங்கெங்க இருக்கிறாங்களோ அப்படியே சேர்ந்து சேர்ந்து குர்பானி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க, ஒட்டகத்திலையும் மாட்டுலையும் சேர்ந்து. அப்ப சாதாரண மார்க்கு இல்ம் உள்ளவர் கூட இந்த மாதிரியான கூட்டு குர்பானி கூடாது என்று கூற மாட்டார்கள். ஒன்று மார்க்கத்தை புரிந்து கொள்ளாத காரணத்தினால் கூறலாம், அல்லது மற்றவர்களெல்லாம் கூடும் என்று சொன்னால் நான் கூடாது என்று சொல்வேன், மற்றவர்களெல்லாம் கூடாது என்று சொன்னால் நான் கூடும் என்று சொல்வேன் என்று அந்த வித்தியாசப்படுத்தி தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிற நிலைப்பாட்டினால் இருக்கலாம். அல்லாஹ் மிக அறிந்தவன். அல்லாஹ் நம்முடைய பாவங்களையும் அவர்களுடைய பாவங்களையும் மன்னிப்பானாக, நமக்கும் அவர்களுக்கும் அல்லாஹ் நேர்வழி காட்டுவானாக. இந்த குர்பானி பிராணியை பொறுத்தது, குர்பானி உதகையா அறுக்கப்பட்ட பிராணியை பொறுத்த வரைக்கும் சவுதியினுடைய ஹயத் திபாரில் லஜ்னா தாயிமாவுடைய ஃபத்வா, அதாவது ஒரு காசிற்கு கொடுப்பதால் அவர் அண்டை வீட்டாராக இருக்கிறார், அவர் இஸ்லாத்தின் பக்கம் நெருக்கமாக்கலாம், நேசத்தை உண்டாக்கலாம், இந்த மாதிரியான ஒரு காரணம் இருந்தால் அண்டை வீட்டார்கள் அல்லது முஹல்லால உள்ள காஃபிர்களுக்கும் கொடுக்கலாம். பொதுவா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் இது முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் பங்கு வைக்கப்பட்டது. சரியா? இப்ப எப்படின்னு சொன்னா ஜகாத்துடைய பொருளை போல, இப்ப ஜகாத்துல எட்டு வகையினரை அல்லாஹ் சொல்றான். அந்த எட்டு வகையினர்களில் ஒருவர் யாரு? வல் முஅல்லஃபத்தி குலூபுஹும். முஸ்லிம்களுக்கு தான் நம்ம இதை செலவழிப்போம். அந்த எட்டு வகையில இருந்தாலும் ஒரு ஆப்ஷன் அல்லாஹ் அங்க வச்சுட்டான். எப்படி? உங்களோட நெருக்கமா ஒரு காஃபிர் பழகிறாரு, அவர் பணக்காரரா இருந்தாலும் சரி ஏழையா இருந்தாலும் சரி அதை பத்தி எல்லாம் பிரச்சனை கிடையாது. புரியுதா? நல்ல கோடீஸ்வரர் தான், ஒரு காஃபிர் உங்கள்ட்ட பழகிறாரு, அவருக்கு இந்த வருஷம் 1 லட்சம் ரூபாய் நம்ம ஜகாத்தை கொடுத்தோம்னா நமக்கு பாய், அவங்களுக்கு தெரியாது ஜகாத்தா கொடுக்குறீங்களா, 1 லட்சம் ரூபாய் நம்ம கொடுக்கறாரு அப்படின்னு ரொம்ப உங்க மேல முகப்பது. நம்ம ஜாதிக்காரன் இத்தனை வருஷமா இருக்கிறோம், 1000 ரூபாய் கூட 100 ரூபாய் கூட கொடுத்தது கிடையாது, செலவழிக்கலாம். அப்ப அந்த மாதிரி எல்லாம் சொன்னா பாருங்க. அல்லது அதே போல ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாரு, பணக்காரு, ஆனாலும் சமூகத்தோட இணைய மாட்டேங்கிறாரு. அப்ப அந்த மாதிரி நேரத்தில் கூட அவருக்கு நம்முடைய ஜக்காத்து காசை கொடுத்து அவரை சமூகத்தோட நெருக்கிறதுக்காண்டி பாருங்க. இஸ்லாத்துக்கு வந்தோம் உடனே நம்மள நினைச்சுக்கிட்டாங்க பாத்தீங்களா, முகபத்தா சேர்த்துக்கிட்டாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக நம்ம செய்யலாம். அப்ப அதே போலதான் இந்த விஷயத்திலையும், இது இந்த குர்பானி கொடுக்கப்பட்ட அந்த கறி விஷயத்திலே மேக்சிமம் நம்ம முஸ்லிம்களுக்கு கொடுக்க பார்ப்போம். அங்க காஃபிர்கள் சில பேர் இருக்கிறாங்க, இணக்கமானவங்க, அவங்களுக்கு கொடுத்தா ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்படும் என்று இருந்தால் கொடுக்கலாம்.